ீர்வங்கராஜம் த்ரயந்தயுக்மகிருதபூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜம் நிகருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீபாத யோகேஸ்வர குரு பதயோரர்பித ஸ்வாத்மஹாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா பிராப்த மோக்ஷாஶ்ரமந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜம் முனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம். என்னுயிர் தந்தளித்தவரே சரணம் புக்கு யானடையே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும் பூதூர் வந்த வெள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி ஷடகோபன் சேனிநாதன் இன்ன முத திருமகள் இந்தி வரை முன்னிட்டு எம் பெருமான் திருவடி கடடைகின்றேனே. சமஸ்தஜனநீம் வந்தே சைதன்யதன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீநிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் கமப்யனவர்த்தி வந்தே கருணா வருணாலயம் மிருகசைல தடஸ்தானாம் ஸ்வயம் யுக்திமுபாகதம் திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஶ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்யுஜித காமதேனும். மாமலர் மன்னிய நங்கை மகேந்திரமார் விரந்தாள் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடி கீழ்வாழ்வைபகமி ராமானுஷமுனி வண்ணபோத்தம் சீர்மயன் எங்கள் தோப்புல் பிள்ளைபாதம் என் சென்னியதே. பிரபத்தி சம்பிரதாயமான உயர்ந்த நம் சித்தாந்தத்தின் ஆச்சாரிய பரம்பரையை பெருமாள் தொடக்கமாக அனுபவிச்சுண்டு வரும் ரீதியிலே சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய மகாபிரபாவத்தை அனுபவிக்கிறோம். பல பிரகாரங்களினாலே பலவிதமாக அனுபவிக்கும்படியாக சுவாமி தேசிகனுடையதான திவ்ய வைபவம் நினைக்கும் பொழுதும் சொல்லும் பொழுதும் நமக்கு ஆனந்தமாயும் நமக்கு ஆத்மசுத்தியை தருவதாயும் இதுவே பரம பிரயோஜனம். வைஷ்ணவர்களாக நாம் கொடுத்து வைத்து பிறந்தோம். வைஷ்ணவனாக பிறந்து கொடுத்து வைத்து பிறந்ததற்கு நமக்கு பெருமாள் அளித்திருக்கிறதான ஒரு பெரிய புருஷார்த்தம், நம் சுவாமி தேசிகனுடையதான திவ்ய வைபவத்தை எத்தனையோ விதங்களாக அனுபவிக்கலாம் படிக்கு பரம சுவாரஸ்யமாக இருக்கு. சுவாமி தேசிகன் 102 திருநக்ஷத்திரங்கள் எழுந்தருளியிருந்தார். 1268ஆம் வருஷம் என்று அல்லது 269ஆம் வருஷம் என்று ரெண்டு விதமாக இந்த வருஷக்கணக்கிலே சில வித்தியாசம் வந்து, ஆனால் சுவாமி தேசிகன் விபவ வருஷத்திலே அவதரித்தார் என்று பல ஆச்சாரியர்கள், இல்லை சுக்ல வருஷத்திலே அவதரித்தார் என்று சில ஆச்சாரியர்களும் சாதிச்சிருக்கா. விபவ வருஷத்திலே அவதரித்தார் என்று அதைத்தான் பல பெரியவர்கள் நிர்ணயித்து 720ஆவது வருஷம் கூட 1889ஆவது வருஷம் அந்த சுவாமி தேசிகனுடையதான 720ஆவது திருநக்ஷத்திரத்தை வைபவத்தை அனுபவித்தோம். இப்பொழுது 750ஆவது திருநக்ஷத்திரம் இப்போ சமீபத்திலே வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இப்போ அடுத்தது 2019ஆவது வருஷத்தில் 750ஆவது வருஷமாக வந்து கொண்டிருக்கிறதாக இவர்கள் சொல்கிறார். விபவ வருஷத்திலே அவதரித்து சுவாமி சௌமிய வருஷத்திலே திருநாட்டுக்கு எழுந்தருளினார். ஆக 102ஆவது திருநக்ஷத்திரம் என்பதாக இந்த 102 திருநக்ஷத்திரங்கள் தான் வைஷ்ணவ சாம்ராஜ்யத்துக்கு எல்லா விதத்தினாலும் ஒரு சிறப்பும் ஒரு பிரதிஷ்டையும் ஒரு பிரசித்தியும் நன்மைகளும் எல்லாம் இந்த 102 வருஷத்திலே கிடைச்சது தான். என்ன பெருமாள் இத்தனை அவதாரம் பண்ணி சாதிக்க பிரயத்தனப்பட்டாரோ, அத்தனை ஆழ்வார்கள் இந்த வைஷ்ணவத்தை எப்படி ஸ்தாபிப்பதற்காக எவ்வளவு பக்தியை பரப்பினாலோ, எத்தனை ஆச்சாரியர்கள் நாதமுனிகள் ஆளவந்தார் பாஷ்யக்காரர் முதலான சொந்த ஆச்சாரியர்கள் எவ்வளவு பாடுபட்டார்களோ எல்லாத்துக்கும் பலன் இந்த 102 சம்வத்சரங்களிலே சுவாமி தேசிகனாய் வந்து அவதரித்து பெருமாள் செய்து கொடுத்ததான நன்மைகளினால்தான் அது எல்லாமே சம்பூர்ணமாச்சு. சுவாமி தேசிகன் அவதரிக்காமல் போயிருந்தால் இன்றைக்கு நாம் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை பேசுவதற்கு கூட இருந்திருக்காது. எப்படி எத்தனையோ சித்தாந்தங்கள் எல்லாம் கண் காணாமல் போய்விட்டது, அதுபோல இந்த பிரபத்தி சம்பிரதாயமானது ராமானுஜ சித்தாந்தமானது கதையாக கூட இருந்திருக்குமா என்று சொல்ல முடியாதபடிக்கு ஆயிருக்கும். ஆனால் இதை இவ்வளவு சிறப்பாக இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோம், இதனாலே ஆத்மக்ஷேமத்தை அடைகிறோம். வைஷ்ணவாள் என்றாலே ஒரு பெருமையோடு இருக்கும். பாரத தேசத்திலேயே வைஷ்ணவனுக்கு இதுதான் அபாரமான கௌரவம். மற்ற சித்தாந்திகளுக்கு பெருமெல்லாம் இருந்தாலும் நாம் யாரையும் பெருமையாக நினைக்காமல் இருக்கச்சே, யாரையும் பெருமைப்படுத்துவதற்கு ஆசைப்படுவது கிடையாது வைஷ்ணவன். நம்முடையதான அபிலாஷை பெருமாளோடே வைகுண்டத்திலே ஒரு பெரிய வாழ்வாக ஆத்மா உள்ளளவும் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த உறவுக்கு இந்த ஒரு வாழ்வுக்கு மற்ற எந்த விதத்திலே கண் திரும்பி நோக்கி அவளோடே நமக்கு ஒரு சம்சர்க்கமும் இல்லை அவளை கொண்டாடுவதும் நமக்கு பிரபத்தி வித்யக்கே எல்லாம் நாசமானது. நம்முடைய பிரபத்தி வித்தியை அழிச்சுடும். நமக்கு எந்த விதமான வேறொரு பிடிப்பும் தேவையில்லை என்று பெருமாளையே பிடிச்சுண்டு இப்படி இருக்கிறதான இப்படி ஒரே முகமாக ஒரு பெருமையை மாத்திரம் பெருமையாக நினைக்கிற ஸ்ரீ வைஷ்ணவாள் இவாள் மற்ற எந்த ஒரு சித்தாந்தத்தையும் பெருமையாக நினைப்பதே கிடையாது. ஆனால் அத்தனை பேரும் பாரத தேசத்திலே பெருமையாக ஸ்ரீ வைஷ்ணவாளை நினைக்கிறா, அது உயர்ந்த சம்பிரதாயம்னு நினைக்கிறா கொண்டாடுறா. அவளுடையதான ரூப வேஷங்களும் ஸ்ரீ வைஷ்ணவாளுடையதான அனுஷ்டானங்களும் ஸ்ரீ வைஷ்ணவாளுடையதான சித்தாந்தமும் எல்லாமே கௌரவத்துக்கு உரியதாக இருப்பது எதனால, இது சாமான்யமாக ஒரு திருஷ்டியினாலே நாம் பார்த்தாலே அனுபவிச்சு பார்க்கலாம். எல்லா சித்தாந்திகளும் ஸ்ரீ வைஷ்ணவாளை கொண்டாடுவது எதனால, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் மற்ற ஒரு சித்தாந்தத்தையும் உயர்வாக நினைப்பது கூட கிடையாது. அப்படி இருக்கச்சே ஏன் இப்பேற்பட்ட ஒரு பெருமை வந்திருக்கு, இதற்கெல்லாம் காரணம் இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடையதான உயர்த்திய அவ்வளவு பிரதிஷ்டையாக அவ்வளவு நிலைநாட்டி வைத்து சென்று நமக்கெல்லாம் ஒரு அசாதாரணமாக பெருமையை நன்மையை செய்து கொடுத்தவர் சுவாமி தேசிகன் மட்டும்தான். அதனால தான் அத்தனை பெருமாள் அவதரித்து சாதித்தது, இல்லை ஆழ்வார்கள் அவதரித்தது சாதித்தது, ஆச்சாரியர்கள் அவதரித்து சாதித்தது எல்லாம் ஒரு வடிவமாய் நமக்கு சுவாமி தேசிகனாய் கிடைச்சது தான் பெரிய விசேஷம். அந்த சுவாமி தேசிகனுடைய தெய்வ வைபவ திவ்ய வைபவமானது அப்படியே சொல்லுந்தோறும் நினைக்குந்தோறும் நமக்கு ஆத்மசுத்தியை தருவதாயும் ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுப்பதாயும் இதுவே நமக்கு போரும். இந்த பரம பிரயோஜனமே நமக்கு போரும். வைஷ்ணவனாய் பிறந்து நாம் பெற்ற பயன் பெரிய சந்தோஷம் என்ன, தேசிகன் அனுபவிக்கிறோம் என்றதான சந்தோஷம்தான் என்று சொல்லும்படியாக இருக்கிறது. அப்பேற்பட்ட நம் உயர்ந்த ஆச்சாரியரான சுவாமி தேசிகனுடையதான திவ்ய ஸ்ரீ சூக்திகள் என்ன, திவ்ய சரித்திரம் என்ன, இல்லை அந்த திவ்ய சரித்திரத்திலே பெருமாள் தாயார் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் சுவாமி தேசிகனிடத்திலே எவ்வளவு அபிமானிச்சு எவ்வளவு அனுகிரகம் பண்ணினா, சுவாமி தேசிகனுடையதான சிஷ்ய வர்க்கங்கள்லாம் எப்படி ஆச்சரியமாக தேசிகனே அப்படியே பல சிஷ்யர்களாக கிடைச்சாரோ என்று சொல்லும்படியாக இருந்ததான சிஷ்ய சமிருத்தி என்ன, இப்படி ரொம்ப அப்படியே ரத்னமெல்லாம் பட்ட தீட்டி பெரிய ஹாரமாக ஆக்கினார் போலே இந்த சுவாமி தேசிகனுடையதான திவ்ய வைபவத்தினாலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் ஒரு ரத்ன ஹாரமாக ஜுவலிக்கிறது. நாம் இன்னைக்கு திருமணிட்டுக்கிறோம், திருமணிட்டு இந்த பாரத தேசத்திலே பலவிதமான புண்டரங்களை வழக்கத்தில் கொண்டு வந்துட்டா. சில பேர் பஸ்மத்தை பூசிக்கிறா, சில பேர் கருப்பாக ஏதோ ஒட்டுக்கிறா, சில பேர் குங்குமம் வச்சுக்கிறா, சில பேர் சந்தனம் வச்சுக்கிறா, இன்னும் சில வேறு விதமான சின்னங்கள்லாம் கூட சாத்திக்கிறா. அவெல்லாம் ரொம்ப விசுவாசமாக தான் அதெல்லாம் பண்ணுறான். ஏதோ தங்களுக்கு ஒரு சம்பிரதாய சுத்தியை ஒரு ஆத்மசுத்தியை தான் பண்ணக்கூடிய வைதிக கர்மாவுக்கு ஒரு யோகியதையே இல்லை, அது இன்னும் கூட பல விசேஷமாக ரொம்ப முறையாக அது மாதிரியான புண்டரங்களை சாத்திண்டா ஏதோ பல நிறைய சித்திகளெல்லாம் கூட கொடுக்கறது, நமக்கு பெரிய ரக்ஷையாக இருக்குது அப்படின்ற அபிப்பிராயத்தினால நம்ம தேசம் பூராவும் அந்த ஹிந்து தர்மத்திலே வைதிக மதத்திலே அது நெத்திக்கு சாத்திக்கிறது நெத்திக்கிட்டுக்கிறது என்பது அது அவ்வளவு முக்கியமாக, அது இல்லாமல் ஒரு முகத்திலே முழிப்பதற்கு நமக்கு தகுதியே இல்லை என்று அப்படி ஒரு நம்பிக்கையை பார்க்குறோம், தேசம் பூரா பார்க்குறோம். நெத்திக்கு ஒன்று விட்டுக்காமல் இருக்கிறது, வாழும் நெத்தியோடு இருக்கிறது என்பது ரொம்ப அச்சோன்யமாக, ரொம்ப அபசகுனமாக, ரொம்ப அசுபமாக அது நினச்சி கூட பிடிச்சு பார்க்க நினச்சி கூட பிடிக்காத படிக்க தான் நம்ம எல்லாரும் அப்படி தான் பாரதத்தில் வளர்ந்துருக்கா. ஆனால் அந்த நெத்திக்கு என்ன இட்டுக்கிறது என்ன சாத்திக்கிறதுன்னா இப்படி பல விஷயமாக வந்திருக்கு, பல விஷயமாக வந்திருக்குச்சே, அதில் எது நிஜமாகவே ரொம்ப வைதிகம், எது வாஸ்தவமாகவே ரொம்ப ஒசத்தியாக இருக்கும், அதில் எந்த நன்மையை எது கொடுக்கும், தர்மார்த்த காம மோக்ஷங்கள் என்று நாலு விதமான நன்மைகள் இருக்குச்சு, அது சாட்சாத் மோக்ஷத்துக்கே கொடுக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு நெத்திக்கு இட்டுக்கிறது என்பதான இது ஒரு புண்டரம் என்பதற்கே அது என்னவா இருக்கும் என்று நிறைய விவாதம் உண்டு. அதெல்லாம் நிறைய கிரந்தங்களே ஸ்மிருதிகளிலெல்லாம் பார்க்குறோம். ஆனால் எந்த ஆச்சாரியாலும் பாஷ்யக்காரருக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ கூட இன்னைக்கு நாம் சாத்திக்கிற திருமண் அதுதான் இருக்கிறதுலையே இப்போ முக்கியமான வைஷ்ணவ லட்சணமாக படுறது ஜனங்களுக்கு. இந்த திருமண் சாத்திக்கிறது திருமண் இட்டுக்கிறது என்பது நம்ம போலே இந்த ஊர்த்வ முன்றமாக சாத்திக்கிறது, அதுவும் இப்பொழுது நாம் சாத்திக்கிறோம் வடகலை திருமண் என்று சொல்கிறோமே, வடகலை திருமண் நடுவிலே ஸ்ரீசூர்ணத்தோடே சொல்லும் இந்த திருமண் இதுதான் வசந்த ரிஷிகளுடையதான பெரிய மகா தபஸ்விகளான எல்லா தத்துவங்களையெல்லாம் அப்படியே பிரத்யக்ஷமாக கண்டு பகவத் அனுபவத்திலே பல ஆயிரம் வருஷங்கள் மூழ்கி கிடந்தவாளுடையதான அனுஷ்டானத்தில் இந்த ஊர்துவ குன்றம் தான் அவளுடைய பிரதானமான இடமாக இருந்தது, இதைத்தான் பல மகரிஷிகள் அனுப்பிச்சாள் என்று நிரூபிச்சு காட்டினவா சுவாமி தேசிகனை தவிர யாருமே கிடையாது. பாஷ்யகாரர் திருமண் வைஷ்ணவ லக்ஷணம் சமாசிரேணம் அதே போல இதுதான் வைஷ்ணவமே. திருமணிட்டு வைஷ்ணவம்னாலே சமாசிரேணம் பண்ணிண்டாத்தான் அது பஞ்சசம்ஸ்காரமாக, அதில் முக்கியமாக சங்கசக்கர தாரணத்தை பண்ணிண்டாத்தான் வைஷ்ணவமே இல்லைன்னா வைஷ்ணவமே கிடையாது என்று பாஷ்யக்காரர் அவ்வளவு பிரச்சாரம் பண்ணியிருந்தாலும் அதுக்காக ஒரு கிரந்தம் சாதிக்கலை. அந்த சமாசிரேணத்தை நிரூபித்து கொடுக்கும்படியானதான ஒரு கிரந்தம் அப்படி பட்டோலை பண்ணி வைக்கலை பாஷ்யக்காரர். அவர் சாதித்த விஷயங்கள் உண்டு, அதை சிஷ்யால் ஏத்துண்ட விஷயம் உண்டு, ஆனால் அவர் என்ன சாதித்தார் அது சிஷ்யால் எப்படியா மனசில் அதை கிரகிச்சுண்டா என்பதை ஒரு சிஷ்யாலும் கூட பட்டோலையும் பண்ணி வைக்கலை. எதுவுமே புஸ்தக ரூபத்திலே ஸ்தாபிச்சு வைக்காமல் போனால் வழக்கத்திலே மாத்திரம் வந்ததுன்னா ஒரு நாள் அது அப்படியே எகிரி போயிடும், அது நிற்காது. புஸ்தகத்தில் இருந்தால் தான் அது பூர்வாபரம் இல்லாமல் என்ன, அதுக்கு பூர்வபக்ஷ சித்தாந்தம் என்ன என்பதெல்லாம் அப்போ தான் நிலைநாட்டி வச்சா போல இருக்கும். சுவாமி தேசிகன் ஒருத்தர் தான் சச்சரித்திர ரக்ஷை என்பதான ஒரு ரொம்ப வசத்தியான நூல் சம்ஸ்கிருதத்தில். அதில் சச்சரித்திர ரக்ஷை, சத்தான மகான்களுடையதான சரித்திரம் அவளுடைய அனுஷ்டானம் இருக்கே அது எவ்வளவு உயர்ந்தது என்பதை காப்பாற்றி தரக்கூடியதான நூலாகும் சச்சரித்திர ரக்ஷை என்பது. மகான்களுடையதான அனுஷ்டானம் ரொம்ப வசத்தியானது தான். ஸ்ரீ வைஷ்ணவாளாகிற மகான்களுடைய அனுஷ்டானம் ரொம்ப உசந்த அனுஷ்டானம் என்று நிலைநாட்டி கொடுப்பதற்காக எழுதி கொடுத்ததான உயர்ந்த நூலாக்கும் கிரந்தம் சுவாமி தேசிகன் அருளி செய்தது சச்சரித்திர ரக்ஷை என்று. அந்த சச்சரித்திர ரக்ஷையில தான் சுவாமி தேசிகன் சுமார் 250 கொட்டேஷன்ஸுக்கு மேல ரிஷிகளுடைய கொட்டேஷனாகவே எடுக்கிறார். வேதம் ரிஷிகள் இப்படியே கொட்டேஷனாக எடுத்து உதாகரித்து இத்தனை ரிஷிகள் சொல்லியிருக்கா இப்படி வேதம் சொல்லியிருக்கு. சமாசிரயணம் பண்ணிக்கொள்வது என்பது வேதம் சொன்னது. இத்தனை ரிஷிகள் தங்களுடைய அனுஷ்டானத்திலே கொட்டு காட்டி வச்சிருக்கா எழுதி வச்சிருக்கா என்று இப்பொழுது நாம் திருமணிட்டுக்கிறதும் சமாசிரயணம் பண்ணிக்கிறதும் வைஷ்ணவ லக்ஷணம்னு எப்படி நாம் மனசார நம்புகிறோம்னா தேசிகன் ஸ்தாபிச்சு கொடுத்ததுனால்தான் இதை மனசார நம்ப முடிகிறது. இந்த சச்சரித்திர ரக்ஷை என்றதான கிரந்தத்தை சுவாமி தேசிகன் எழுதி கொடுத்து இந்த அனுஷ்டானத்தை மாத்திரம் நிலைநாட்டி வைக்காமல் போயிருந்தா நீங்கள் திருமணம் நட்டுக்கிற வேலையே திருமணுக்கு என்ன பிரமாணம் இருக்குது? நீங்களாம் சூடிக்கிற வேலையே சூடிக்கிறது என்ன பிரமாணம்? சூடிக்கிறது ஒரு வைதிகனுடைய காரியமாக இருக்குமா? நம்ம நாமே வருத்தி கொள்ளக்கூடாதுன்னு கீதையிலே சாதிக்கிறார் பெருமாள். தபஸ்ஸு பண்ண யோகம் பண்ணுறவனாக இருந்தாலும் கூட உடம்பை வருத்திக்க கூடாதுன்னு சொல்கிறோம். திட்டமாக சாப்பிடணும், திட்டமாக தூங்கணும். திட்டமாக சாப்பிட்றவனுக்கும் திட்டமாக தூங்குறவனுக்கும் தான் யோகம் வரும். அதிகமாக சாப்பிடவும் கூடாது, அதிகமாக தூங்கவும் கூடாதுன்றார். உடம்பை வருத்திக்காதேன்னு சொன்னார். அஹிம்சைனா என்னன்னார், அஹிம்சைனா மற்றவாளை ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது மாத்திரம் இல்லை. பாஷ்யக்காரர் அழகாக சொல்கிறார் கீதா பாஷ்யத்தில், அஹிம்சைனா மற்றவாளை ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது மாத்திரம் இல்லை, நம்மை நாமே வருத்தி கொள்வது சாஸ்திரத்திலே ஒத்துக்கொண்ட இடத்துல மாத்திரம்தான் நம்ம வருத்திக்கலாமே ஒழியோ மற்றபடி வருத்திக்கிறதுன்றது அதுவும் தான் ஹிம்சை. மற்றவாளுக்கு ஹிம்சை பண்ணாமல் இருக்கிறது மாத்திரம் இல்லை, நமக்குமே ஹிம்சை பண்ணிக்காமல் இருக்கணுங்கிறார் பாஷ்யக்காரர். ஏகாதசி உபவாசம் இருக்கோம், கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அது சாஸ்திரம் வருத்தி கொள்ள சொல்கிறது. அந்த சாஸ்திரம் வருத்தி கொள்ள சொல்கிறதுல எத்தனையோ உள்ள அர்த்தம் இருக்குது அதில். அது சரீரத்துக்கும் ஒரு நாள் ஓய்வு வேணும், அதனாலே அது வருத்தி கொள்வது மீண்டும் 14 நாளைக்கு சரீரம் நல்ல புட்டியோட விறுவிறுப்பாக ரொம்ப தெம்பாக அதுக்கு திருப்பியும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குறா போல இருக்கும் என்றது லௌகீகமாகவும் வைதிகமாகவும் சொல்லச்சு. அன்னைக்கு அது ஏகாதசி அன்னைக்கு அன்னத்துக்குள்ளே பாபம் ஒழிஞ்சுக்கிறது, அதனால அந்த பாபத்தை உண்ணக்கூடாது என்பதனாலே ரெண்டு விதமாயும். இப்படி லௌகிக வைதிக மரியாதைகளுக்கு உட்பட்டதான வருத்தம்னு ஒண்ணு உண்டா இருந்ததுன்னா அதை சாஸ்திரம் பண்ணுன்னு சொல்றது. ஆனா வேற இப்படி சாஸ்திரம் ஒத்துக்கொண்டதானதான சிரமங்களை தவிர சாஸ்திரம் ஒத்துக்காத சிரமத்தை பண்ணவே கூடாதுன்னு சொல்றது. ஏகாதசி தவிர மற்ற 100 நாளைக்கு என்னைக்காக நான் இனிமேல் சனிக்கிழமை பூர்ண உபவாசம் இருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரியானதான உபவாசங்கள்லாம் சொல்லலை. சில விரதங்கள் காமியங்களாக சொல்லியிருந்தா அந்த காமிய விரதமும் சொல்லியிருந்தா தான் பண்ணணுமே ஒழிய தானே இட்டப்பட்டு உடம்பை வருத்திக்க கூடாது. அப்படி இருக்குச்சே சூடிக்கிறது எந்த விதத்திலே நியாயமா இருக்கும்? சூடிக்கிறதுன்றது சமாய்சினம் பண்ணிக்கச்சே ஒரு சொட்டு ஜலம் கண்ணில் வரதா இல்லையா? அந்த சூடு படைச்சே அழுக கண்ணில் வரதோ இல்லையோ? இருந்தாலும் சமாய்சினம் பண்ணிக்கிறோம், அது அவசியம் பண்ணிக்கணும் அப்படின்னு அந்த சூட்டை பொறுத்துக்கு தான் பொறுத்துக்கிறோமே ஒழிய சூடு போடுறதோ இல்லையோ? என்ன மாட்டுக்கு சூடு போடுறா போலே, என்னத்துக்கு மனுஷன் சூடு போட்டுக்கணும்னு கேட்பா கேட்குறா. அதுவும் வைஷ்ணவ சித்தாந்தத்தை தப்புன்னு நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்டாவது கிடைக்காதான்னு அலைய மாட்டாளா இத்தர சித்தாந்திகள்? அப்படி இருக்கச்சே இப்படியாக்கும் தோளிலே சங்கசக்கர தாரணமானது இந்த ஆத்மாவுக்கு செய்யக்கூடியதான நன்மைகளிலெல்லாம் மிகப்பெரிய நன்மையாக மகரிஷிகள் அனுட்டிச்சாளே. 5 இடத்துல சூடு போட்டுக்கிறதுக்கு சொல்லியிருக்காளே. என்னோ இப்போ கூட மாத்வாள்லாம் அப்படிதான் பண்ணுறா, இல்லை 3வது சூடிக்கிறா. அதில் வயத்தில் கூட வாழலாம், வயத்தில் கூட பண்ணிக்கிறது உண்டு. அதுவும் 5, அதான் அந்த 5 சூடு இருக்கட்டும், 5 சூடு வாழ்னா 2 சூடு போகிறோம்னு சொல்லியிருக்கேன், அதையாவது போருமேன்னு. அதனாலே சங்கசக்கர தாரணத்தை விசேஷமாக பெருமாளுடையதான உயர்ந்த அந்த திவ்யாயுதத்தையே தரிச்சுண்டு நாம் பெருமாளுக்கு தாசன் என்பதான இந்ததான லட்சணத்தை பெற்றுக்கிறோம். இதை நிரூபித்து வச்சவர். அதனால வைஷ்ணவாள் யாராக இருந்தாலும், தென்னாச்சாரியாலோ இல்லை வடவாச்சாரியாலோ யாராக இருந்தாலும் சரி, நாம் இன்னைக்கு வைஷ்ணவாளாக நிற்கிறோம், சமாஸ்ரயணம் பண்ணிக்கிறோம்னா அந்த சமாஸ்ரயணத்தை வைஷ்ணவ லக்ஷணமாக நிரூபித்து கொடுத்தவர் சுவாமி தேசிகம்தான். அதே போலத்தான் திருமணியும். திருமணி எடுக்கிறது என்பது பல எல்லா இப்போ பாரத தேசத்தில் இருக்கிற எல்லா திருமண்களுக்கும் பிரமாணம் இருக்குது. பிரமாணம் இல்லாமல்லாம் இல்லை. இது கருப்பில் இட்டுக்கிறா, சில பேர் செஞ்ச சந்தனத்தில் இட்டுக்கிறா, இல்லை குங்குமம் கூட விபூதி இட்டுக்கிறா, இப்படி எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்குது. ஆனால் இந்த மோக்ஷத்தையே ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய முமுக்ஷுவான ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு அவன் முகத்திலே தரிக்க வேண்டியதான குறி என்ன என்பதை நிரூபிக்கிற இடத்துல தான் ஊர்துவ புன்றமாக நாம் இப்போ தேசிய சம்பிரதாயத்திலே சாத்திக்கிறோமே. இதைத்தான் அது முமுக்ஷுவாய் மோக்ஷோபாயத்தாய் ஆசைப்பட்டு மோட்சமே வேணும்னு விஷ்ணு வைஷ்ணவனாக இருக்க வேண்டியவன் இட்டுக்கொள்ள வேண்டியதான குறி என்பதை நிரூபிக்கிறார். இப்படி 100 கணக்கான பிரமாணங்களினாலே நிரூபிக்கிறார். சச்சரித்திர ரக்ஷையானது சம்ஸ்கிருதத்தில் இருப்பதனால அது பல பேர் இக்காலத்திலே சம்ஸ்கிருத பிரவேசமே இல்லாமல் போனதுனாலே வாசிக்கிறவா இல்லை. ஆனால் பூர்வத்தில் சச்சரித்திர ரக்ஷையானது ஒரு பெரிய வசந்த காலக்ஷேப கிரந்தம். அது அந்த காலக்ஷேப கிரந்தத்தில் அத்தனை மகரிஷிகளுடைய இதை இப்போ சச்சரித்திர ரக்ஷையிலே என்ன சுருக்கமாக வந்தது என்பதை ரொம்ப நாளாக வெளியிட வேண்டும் என்றதான ஆசையிலே அது தமிழ் பாஷையிலே கொஞ்சம் சொல்லணும்னு ரங்கநாத பாதுகையில் அர்த்தமுள்ள வைஷ்ணவம் என்றதான தலைப்பில் கொஞ்ச நாளாக வந்து நீங்களாம் வாசிச்சிருக்கலாம். ரங்கநாத பாதுகையை படிக்கிறவாளுக்கு இந்த சச்சரித்திர ரக்ஷையிலே சொல்லப்பட்டதான விஷயங்கள் என்ன அவசியமாக எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேணும் என்பதை முக்கியமாக வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தில் திருவனந்தபுரத்தில் இப்பொழுது ஒரு எழுந்தருளியில் ஸ்ரீ வாசுதேவா தாத்தாச்சாரியார் என்பவரை கொண்டு அர்த்தமுள்ள வைஷ்ணவம் என்றதான தலைப்பில் இந்த சச்சரித்திர ரக்ஷா விஷயங்கள்லாம் வந்தது நிறைய பேர் நீங்களாம் வாசிச்சிருப்பாள். அதை வாசித்ததுல இருந்தே தெரிஞ்சிருக்கும். நம்முடைய சித்தாந்தத்தில் இந்த மாதிரியான லட்சணங்களை நாம் கடைபிடிக்கிறது தேசிகன் ஒத்தரத்தான் நிரூபித்து கொடுத்தார் என்பதையும் அங்கேயே நாமே வாசிச்சிருக்கலாம். அப்படி இன்னைக்கு நாம் ஸ்ரீ வைஷ்ணவாளா இருக்கிறது தேசிகனுடையதான நூல்களினால்தான். அதையும் விட உசத்தியான பிரபத்தி சம்பிரதாயம் என்று இந்த ஸ்ரீ வைஷ்ணவால் கடைபிடிப்பதான மோக்ஷோபாயம், இந்த மோக்ஷோபாயத்தை இந்த சரணாகதி தான் மோக்ஷோபாயம். இந்த சரணாகதிக்கு பிரபத்தி என்னும் பரநியாசம் என்னும் ஆத்மசமர்ப்பணம் என்னும் இப்படி பல திருநாமங்கள் உண்டாயிருந்தாலும் இத்தனை திருநாமங்களினாலும் செய்யக்கூடியது, நாம் செய்யக்கூடியதான ஒரே மோக்ஷோபாயம் சரணாகதி தான். இந்த சரணாகதியை தான் இத்தனை கிரந்தங்களும் வேதம் முதல் கொண்டு ஆச்சாரியா ஆழ்வார்கள் எல்லாரும் நமக்கு சொல்லிக் கொடுத்ததான விஷயம் என்பதை கசடில்லாம சந்தேகமே வர முடியாத அளவுக்கு அதனுடைய சூக்ஷ்மங்கள் எல்லாவற்றையும் அதற்கு முன்னாலே இருந்த ஆச்சாரியர்கள் மறைத்து மறைத்து ரகசியமாகவே காப்பாத்திண்டு வந்தாலும், இந்த ரகசியமாகவே காப்பாத்திண்டு வரதான விஷயம் பின்னால் வேறு வேறு விதமாக சிஷ்யாளுடையதான கிரகண சக்தியினாலே பிரச்சாரத்தினாலே வேறுபட்டு போயிடக்கூடாது. இந்த பிரபத்தி சாஸ்திரமானது ஒரே ஒருபடியாக ஒருபடிப்பட்டிருக்க வேண்டும். இதனுடைய சந்தேகங்கள் எல்லாம் நீக்கி எல்லாரும் ஸ்பஷ்டமாக இதை தெரிந்து கொள்ள வேணும் என்று அந்த ரகசிய திரேதாரம் என்றதான கிரந்தத்தின் மூலமாகவும் இன்னும் அநேகமான கிரந்தங்கள் மூலமாகவும் சுவாமி தேசிகன் நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் இந்த பிரபத்தி சம்பிரதாயம் நில நிற்கிறது. அதனாலே நாம் இன்னைக்கு சரணாகதி பண்ணிக்கிறோம், நம்ம ஆத்மா நிம்மதியாயிருக்கு, நமக்கு மோக்ஷம் சித்தம், பெருமாள் நம்ம எதிர்பார்த்துட்டுருக்கார், நமக்கு இனிமேல் ஜென்மாவே கிடையாது, அனந்தமாய் அனாதியாய் சம்சார பரம்பரையிலே உழன்று அழன்று பட்ட பாடெல்லாம் தீர்த்து விட்டோம் என்பதான தைரியத்தோடே இருந்த நாள் சில காலம் சம்சாரத்திலே செஞ்ச கர்மாக்களினுடையதான பலாபலன்களையெல்லாம் இருந்து அனுபவிச்சு இதையெல்லாம் இந்த ஜென்மத்தோடே ஒழிச்சு கட்டுட்டு நித்தியமான பெருவாழ்வாய் பரமாகாசமான ஸ்ரீவைகுண்டத்திலே பெருமாளும் பிராட்டியும் நித்தியசூரிகளோடே திருவோலக்கமாய் எழுந்துள்ளிருப்பதான தேசத்திலே குறைவில்லாத வாழ்வாய் என்றென்றும் பரமாத்மாவுக்கு ஈடான பெரிய ஆனந்தத்தோடே காலதத்துவம் உள்ளதனையும் நாம் பெறப்போகிறதான அப்பேற்பட்ட ஆனந்தத்தை நினைச்சுண்டு இருந்த நாள் அந்த ஆனந்தத்துக்கு பூர்வரங்கமாக இங்கே நாம் வைஷ்ணவாளாக அந்த ஆனந்தத்தையே இங்கேயும் கொஞ்சம் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அனுபவிச்சுண்டு இருக்கோம் என்று இப்போ ஏற்பட்ட இந்த உயர்ந்ததான வைஷ்ணவ வாழ்வு இருக்கு. இந்த வாழ்வையெல்லாம் அள்ளி கொடுத்தவர் அந்த பிரபத்தி சாஸ்திரத்தினாலே சுவாமி தேசிகன் மட்டும்தான். சுவாமி தேசிகனை தவிர மற்ற ஆச்சாரியாள்லாம் இதை செஞ்சு கொடுக்கலையான்னு சில ஆச்சாரியால் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தையே பிரபத்தியே செய்ய வேண்டாம்னு கூட ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பிரித்து தனியாக எடுத்துகிட்டு போயிட்டாளே. அந்த மாதிரியான பெரிய நட்டமெல்லாம் இல்லாமல் நாம் இன்னைக்கு மகாதனமாக இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பிரபத்தி சாஸ்திரத்தை நாம் பரிபாலிக்கிறோம், அனுஷ்டிக்கிறோம், சந்தோஷப்படுறோம்னா அது சுவாமி தேசிகனுடையதான ஒரே பிரபாவத்தினால தான். ஆக இன்னைக்கு வைஷ்ணவாள் திருமணிட்டுக்கிறோம், வைஷ்ணவாள்னு தனிப்பெருமையோடு இருக்கோம். பஞ்சசமாசிரீனம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம், சமாசிரீனம் பண்ணிக்கிறோம், சங்கு சக்கரங்களே சூடு சூடு வச்சு தரிச்சுக்கிறோம், வைஷ்ணவன் சொல்லும்படியாக நாம் பெருமையோடு நிற்கிறோம்னா நம்மளை ஒருத்தரும் இழப்பமாக நினைக்க முடியாமல் வைஷ்ணவாளா அப்படின்னு சொல்லும்படியாக கைகூப்பும்படியானதான மகாபிரபாவத்தோடு இருக்கோம். எல்லாத்தையும் கூட எத்தனை பெரிய பக்தி யோகங்களை சாஸ்திரம் எவ்வளவு சொல்லியிருந்தாலும் எல்லாவற்றையும் ஒரு பக்கமாக வச்சுட்டு அத்தனை பக்தி யோகத்தை காட்டிலும் பெரிய ஒசத்தியான உபாயமாயும் சுலபமாய் யாரும் செய்யக்கூடியதாயும் எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும் இனி உரைக்க மிகையான இறக்கத்தாலும் சொல் ஆர்க்கும் அளவாலும் அமைதலாலும் துணிவரிதாய் துணை துறக்கும் சுகரத்தாலும் கல்லார்க்கும் கற்றாறு சொல் கவருதலாலும் கண்ணன் உரை முடிசூடி முடித்தலாலும் நல்லார்க்கும் தீயார்க்கும் இதுவே நன்னாம் நாரணர்க்கே அடைக்கலமாய் நணுகுவீரே நல்லார்க்கும் தீயார்க்கும் இதுவே நன்றாம் நாரணர்க்கே அடைக்கலமாய் நணுகுவீரே. என்ன அழகான பாசுரம் சுவாமி தேசிகந்து. இந்த சரணாகதியினுடையதான அந்த சுவாரஸ்யத்தை எத்தனை பாசுரங்களிலே சாதிச்சிருக்கார், எத்தனை பிரகாரமா சாதிச்சிருக்கார். ஒவ்வொரு பாசுரமும் ஒவ்வொரு விதமாக பரமபோக்கியமா இருக்கு. அதுல இந்த பாசுரத்தை எவ்வளவு எளிமையாகவும் எவ்வளவு இனிமையாகவும் எவ்வளவு ஸ்திரமாகவும் சாதிக்கிறார்னு பாருங்க, இன்னொரு முறை சொல்லி காட்டுறேன். எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும் யாரும் அனுஷ்டிக்க கூடியதாய் எவ்வளவு எளிமையாயிருக்கும். இப்ப ஏற்பட்டதான ஏற்றமுடையதான உபாயம் இன்னொன்னு உண்டோன்னர் எல்லார்க்கும் எளிதான ஏற்றத்தாலும் இனியுரைக்க மிகையான இரக்கத்தாலும் இனியுரைக்க மிகையான இரக்கத்தாலும் எம்பெருமான் இதை காட்டிலும் இன்னும் அதிகமாக அனுகிரகம் செய்வதற்குன்னு என்ன இருக்கு? இந்த பிரபத்தியை காட்டிலும் நமக்கு பெருமான் செய்யக்கூடியதான அனுகிரகம்னு இதை காட்டிலும் வேற ஒன்று உண்டோ? அவ்வளவு அந்த பெருமாளுடைய கிருபையே வடிவெடுத்தார் போன்றதான உபாயம் இல்லையா இது? சொல் ஆர்க்கு மளவாலும் அமைதலாலும், இதை சொல்லணும்னா இந்த பிரபத்தி என்றதான இந்த அனுஷ்டானத்தை ஒரு மந்திரத்தினாலே முடிச்சுடுறாளே பெரியவாள். ஒரு மந்திரம் அது 6 நிமிஷம் ஆகுமா? அதை விட குறைவான ஆகும் அது. அப்படி அந்த 6 நிமிஷத்தை விட குறைவா சொல்லக்கூடியதான ஒரு மந்திரத்தினாலேயே அனாதிகாலமாக சம்சாரத்திலே அத்தனை பாபம் பண்ணினதெல்லாம் எல்லாம் அப்படியே துவம்சமாக போகும்படியாக மகாபிரபாவமே. என்ன பிரபாவம் அதன் சொன்ன சொல் ஆர்க்கு மளவாலும் அமைதலாலும் துணிவரிதாய் துணை துறக்கும் சுகரத்தாலும். இதை பண்ணிட்டு இன்னொரு கட்டம் படவாண்டாம்னர். இதை பண்ணிட்டு இன்னொரு கட்டம் பட்டு இப்போ பண்ணதான இந்த பிரபத்திக்கு பலம் வேணுமே, நாம் என்ன செய்யலாம்? ஏதாவது செய்யலாமான்னு சொல்லி தான தர்மங்கள் என்ன, தீர்த்த யாத்திரைகள் என்ன, யாக யஜ்யங்கள் என்ன, இல்லை யோகாபியாசங்கள் என்ன, இல்லை பரோபகாரம் என்ன, இப்படி ஆக்கும் அப்படியே தன்னை மீறி சிரமப்பட்டு எதுவும் செய்யணுமோன்னா எந்த சிரமமும் பட வேண்டாமேன்னு. அதுதான் தொண்டருடைய பொழியாழ்வா சாதிக்கும் போது சோம்பரை உகத்தி போலும் சோழ் புனல் அரங்கத்தானே மேம்பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம்பரிசரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பர தலை சிறந்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பர் வாழும் சோம்பர் அப்படின்னு அழகான டைட்டில் கொடுத்தார் நம்ம பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு. இந்த பிரபன்னாளெல்லாம் யாருன்னு சொன்னா சோம்பர் வாழும் சோம்பர் அப்படின்னு வாழும் சோம்பர்னு அழகாக பேர் வச்சார். இவாதான் சுவாமி வாழறதுலேயே ஒசத்தியானமா இவாதான். ஆனால் இவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா சோம்பேறித்தனமாக இருக்கும். என்ன சோம்பேறித்தனமாக இருக்கும்னா இந்த ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்காக இன்னொரு பாடுபடாமல் எல்லாம் பெருமாள் பார்த்துக்க போகிறார். படுற ஜெகத் சிருஷ்டி பண்ணக்கூடியவன் ஜெகத்காரணன் பட வேண்டிய பாட்டை நாம் பட முடியுமா? இந்த ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு யார் பாடுபடணும்? ஜெகத்காரணன் இல்லவா பாடுபடணும்? இவ்வளவு பெரிய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை நடத்துகிறவன் பண்ண வேண்டிய பாட்டை நம்மாலே பட முடியுமா என்று ஒதுங்கி இந்த பொறுப்பை எல்லாம் அவனிடத்திலே கொடுத்தாச்சுன்னு சௌக்கியமாக ஒரு பொறுப்பும் இல்லாமே வாழக்கூடியதான சோம்பர் உண்டே இவாத்தான் ஒசந்தவான்னு. இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை பிரபன்னால வாழும் சோம்பர்னு, வாழும் சோம்பர்னு உண்டு, வாழாத சோம்பர்னு உண்டு. அதுபோல வாழும் உழைப்பாளின்னு உண்டு, வாழாத உழைப்பாளின்னு உண்டு. 4 விதமான பிரிவிலே நாம் எங்கே போய் சேர்றோம்னா நாம் வாழும் சோம்பர்களே போய் சேர்றோம். வாழற உழைப்பாளின்னு உண்டு, வாழற உழைப்பாளின்றவா பாவம் பக்தி யோகம் பண்றவா, தபஸ் சந்தோஷ ஆஸ்திக்யம் தானம் ஈஸ்வர பூஜனம் சித்தாந்த சிரவணம் செய்வ ஹ்ரீர்மதிஷ ஜபோவிரதம் ஏதேவை நியமாஸ்தாத அஹிம்சா சத்தியமஸ்தேயம் ஆனுஷம்சியம் தயார்ஜவம் க்ஷமாதிருதிர் மிதாஹாரா சௌசஞ்சேது யமாதச. யமம்னா 10 விஷயங்களை பண்ணணும்னர். நியமம்னா யம நியம ஆசன பிராணாயாமம்னு வரிசையா போகுமே. யமம்னா 10 விஷயம் பண்ணணும்னர். நியமம்னா 10 விஷயம் பண்ணணும்னர். அதுவும் ஒன்னொன்னும் எப்படி? அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் ஆனுஷம்சியம் தயா ஆர்ஜவம் க்ஷமா திருதிர் மிதாஹாரா சௌசஞ்சேரி யமாதிஷா அப்படின்னு. யமத்துக்கே 10 சொன்னான். நியமத்துக்கு அதுபோல் தபஸ் சந்தோஷ ஆஸ்திக்யம் தானம் ஈஸ்வர பூஜனம் சித்தாந்த சிரவணம் செய்வ ஹரிஹி மதிஷ ஜபோ விரதம் ஏதேவை நியமாஸ்தாதா என்று இப்படி இப்படி 10 10 இதெல்லாம் 12 ஆசன பிராணாயாம பிரத்யாரங்கள்லாம் 12 இருக்கிறவா யாருன்னா அவள்லாம் வாழற உழைப்பாளி. வாழும் உழைப்பாளி உண்டு, வாழும் சோம்பர் உண்டு. வாழும் உழைப்பாளி பக்தி யோகம் பண்றவா, வாழும் சோம்பர் யாருன்னா நாம தான். வாழாத உழைப்பாளின்னு உண்டு, அப்புறம் அதே மாதிரி வாழாத சோம்பர்னு உண்டு. அவள்லாம் நமக்கு தேவையே கிடையாது. வாழாத உழைப்பாளின்னா யாரு சுவாமின்னா என்னமோ ஆத்மாவுக்கு என்னமோ நாம் நிறைய நிறைய தேடிக்கிற மாதிரி நினச்சிண்டு இந்த வைஷ்ணவமான வழியிலே வராமல் வேற ஏதாவது வழியிலே போய் அந்த உபாசனை இந்த உபாசனை அந்த தெய்வம் இந்த தெய்வம் அப்படின்னு அது சொன்ன அந்த சித்தாந்தத்தில் அவள் சொல்லி கொடுத்ததான பாடெல்லாம் படுறவா பாருங்கோ. அவள்லாம் யாருன்னா உழைப்பாளி தான், ஆனால் அவள்லாம் வாழாத உழைப்பாளிப்போம். உழைப்பாளியாக இருக்கா ஆனால் ஆத்மாவை வாழ வைக்க தெரியாதவாளாக இருக்கா. அவெல்லாம் வாழாத உழைப்பாளி. இன்னும் சில பேர் உண்டு வாழாத உழைப்பாளின்னு. தெய்வம்னே தெரியாம இந்த உடம்பு வாழணும். இந்த உடம்புக்காக எத்தனை வாழ்வானா வாழலாம், எத்தனை சிரமமானா படலாம், அதுக்கு வேண்டியதான பணம் வேணும், அந்தஸ்து வேணும்னு அதற்காக வாக்கும். ஈஸ்வரனுக்கு தாசன் என்கிறதான கௌரவத்தை விட்டுட்டு, நான் மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பணத்துக்காகவே வாழ்ந்து அதுக்காகவே உழைக்கிறதுன்னு இருக்க இவாழலாம் வாழாத உழைப்பாளி. இந்த மாதிரியான வாழாத உழைப்பாளிகள் போக இது அதே வாழாத சோம்பர்னு உண்டு. அது இன்னும் மோசமான கேஸ். சோம்பேறித்தனமாகவும் இருந்து வாழவும் வாழ தெரியாதவா, வாழலாம் வாழவும் வாழ தெரியாம சோம்பேறித்தனமாக இருக்கிறவா யார் சுவாமின்னு கேட்டா, யார் சுவாமியா? தனக்கு ஐஸ்வர்யத்துக்காகவும் வாழ தெரியல, ஆத்மாவுக்காகவும் வாழ தெரியல, ஏதோ பைத்தியம் போலே இருந்தபடிக்கு போனபடிக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, அதுவும் தெய்வத்துக்காக வாழாம பெருமாளுக்காகவும் வாழ தெரியாம, எத்தனையோ புல் பூண்டு மரம் செடி கொடிகள்லாம் முளைச்சு அது நசிச்சு போறாம, தானும் பிறந்தோம், பிறந்ததுக்கு பலன் என்னென்ன, எதையோ இப்போ மூச்சு விட்டு கடைசியில் செத்தோம்னு வாழக்கூடிய எத்தனையோ அப்பாவிகள் உண்டு. அவள்லாம் வாழாத சோம்பேறிகள்னர். இப்படியாக வாழாத சோம்பேறிகளிலே அகப்படாம, அதே போல வாழும் அதே போல வாழும் உழைப்பாளி உண்டே, அவாகிட்டையும் அகப்படாம, இப்படியாக மற்ற விஷயங்களெல்லாம் அகப்படாம நாம் வாழும் சோம்பராக அகப்பட்டு கொண்டு, இதை தொண்டர்களி பிரியாழ்வார் வசத்தியா சொன்னார். சுவாமி பிரபஞ்சத்திலேயே ரொம்ப வசந்தவன் யாருன்னு ரங்கநாதன் கிட்ட சொல்லச்சே, வாழும் சோம்பரை உகத்தி போலும் சோழு புனல ரங்கத்தானே. 37 பாசனம் ரொம்ப விசேஷம், திருமாலையிலேயே ரொம்ப முக்கியமான பாட்டு அப்படின்னு சொல்லுவா. நீங்களாம் கூட கேட்டிருப்பாள் திருமாலையில, மேம் பொருள் போக விட்டு மெய்மையை மிக உணர்ந்து ஆம் பரிசரிந்து கொண்டு ஐம்புல நகத்தடக்கி காம்பரத்தலை சிரைத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சோழ் புனல ரங்கத்தானே என்பதாக சாதிக்கிறார். ஆக எதுக்கான தேசிகன் இப்படியாக்கும், ஒண்ணுமில்லாம ஏதோ சில ஒரு சில நிமிஷங்களிலே ஒரு சொல்லக்கூடியதான ஒரு மந்திரத்தை கொண்டே சர்வத்தையும் சாதிக்கலாமா இருக்கும்படியான சொல், ஆர்க்கு மளவாலும் அமைதலாலும் துணி வரிதாயி துணை துறக்கும் சுகரத்தாலும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாமே, இந்த பிரபத்திக்கு துணையாக ஒரு கட்டத்தையும் செஞ்சு சாதிக்க வேண்டாமே. துணி வரிதாயி துணை துறக்கும் சுகரத்தாலும் கல்லார்க்கும் கற்றாறு சொல் கவருதலாலும், இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை நீ வாசிக்க வேண்டாமேன்னார் தேசிகம். அண்ணா அப்படியா, நான் ஒண்ணுமே வாசிக்க வேண்டாமண்ணா? நீ ஒன்றும் வாசிக்க வேண்டாம், வாசிச்ச ஆச்சாரியாள் இருக்கா, அவ கிட்ட போய் பிரபத்தி சாஸ்திரம்னு ஒன்று உண்டே, அந்த பிரபத்தி அனுஷ்டானத்தை எனக்கா நீங்க பண்ணி வச்சுருங்களேன் அப்படின்னு அந்த பொறுப்பை கூட, எப்படியாக்கும் மோட்சத்தை கொடுன்னு கொடுக்க, மோட்சத்தை சாதிக்க வேண்டிய பொறுப்பை பெருமாள் தலையிலே கட்டுறோமோ, அதே போல அந்த மோட்சத்தை சாதிச்சு தர வேண்டியதான பிரபத்தி என்கிற அனுஷ்டானத்தை ஆச்சாரியால் தலையிலே கட்டிட்டு அதுவும் கூட தெரியாமே கையை கோப்பி நின்னாலே போரும் என்று இவ்வளவு எளிமையாக இந்த பிரபஞ்சத்திலே எந்த ஒரு ஆச்சாரியன் ஒரு உபாயத்தை சொல்லி கொடுப்பார் சொல்லி நினைச்சு பார்க்கலாமா? பிரபஞ்சத்திலே ஒரு ஆச்சாரியன் இப்படி எடுத்து சொல்லி தர மாட்டார், யாராலையும் சொல்லத்து தெரியாது. அந்த மோட்சம் எவ்வளவு எளிதான புருஷார்த்தம்னு நினைச்சு பார்க்க கூட இன்னொரு சித்தாந்தத்தாலே முடியவே முடியாது. எல்லாருக்கும் எளிதான ஏற்றத்தாலும் கல்லார்க்கும் கற்றாறு சொல் கவருதலாலும், சரி இவ்வளவுலாம் சொல்றேளே, இவ்வளவு சொல்லக்கூடியதுக்கு என்ன பிரமாணம் உண்டுன்னு கேட்டா ரொம்ப தேட வேண்டாம். கண்ணனுரை முடிசூடி முடித்தலாலும் நல்லாருக்கும் தீயார்க்கும் இதுவே நாம் கண்ணனுரை முடி. கிருஷ்ணன் கீதையில சொல்லிட்டு போயிட்டான், சர்வேஸ்வரன் வந்து அவதரிச்சு தேர்தட்டிலே நின்று, அர்ஜுனா இந்த சரணம்னு பத்தின ஆளுக்கு எல்லாம் கொடுக்குறேனேடா, மோக்ஷயிஷ்யாமி சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி என்று பெருமாள் தம் திருவாக்கினாலே பிரதிஜையிட்டு செய்து கொடுத்ததான பிரபத்தி சாஸ்திரம் என்பதாக. இந்த பிரபத்தி சாஸ்திரத்தை எப்படி திருமணிட்டுண்டா வைஷ்ணவன், அதே போல சமாசிரயணம் பண்ணிண்டா வைஷ்ணவன், அதை விட வசத்தி அந்த பிரபத்திய அனுஷ்டானம் பண்ணாதான் வைஷ்ணவாளா பிறந்ததுக்கு. வைஷ்ணவாளாக நாம் எவ்வளவு கொடுத்து வச்சு பிறந்தோமோ அதுக்கு முக்கிய பலன் என்னென்னா இந்த பிரபத்தி தான், இந்த அனுஷ்டானம் தான், சரணாகிரி தான். இந்த சரணாகிரி சாஸ்திரத்தையும் வைஷ்ணவாள் அனுஷ்டிப்பதனாலே அவாதான் மோக்ஷோபாயத்தை அனுஷ்டிச்சு வசந்தவாளா இருக்கா பிரபஞ்சத்திலே. என்று கொண்டாடும்படியாக இந்த மூன்று விஷயங்களினாலும் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கு வைஷ்ணவாளுடைய பெருமைக்கு. ஆனா எல்லாத்திலும் தலை சிறந்ததா இருப்பது இந்த மூன்று விஷயங்கள். இந்த மூன்று விஷயங்களையும் காப்பாத்தி கொடுத்தவர் சுவாமி தேசிகன் தான். அதையும் இன்னும் வடமொழியிலே இந்த நம்முடைய மதம் உபயவேதாந்த சித்தாந்தமா இருப்பதனாலே தமிழிலேயே ரொம்ப பிரச்சாரம் ஏற்பட்டு போச்சு என்பதனாலே சரணாகதி சாஸ்திரத்தை வடமொழியிலே யாராவது மறுத்தா அந்த மறுப்புக்கு பதில் சொல்ல தெரியணும் அப்படிங்கிறதுனாலே மறுக்க வேண்டியவா மறுக்க முடியாத அளவுக்கு எப்படி சச்சரித்திர ரக்ஷை என்றதான கிரந்தத்தினால திருமணிட்டுகணும் வைஷ்ணவன்னா அதுதான் சமாசிரயணம், அதுதான் வைஷ்ணவ லட்சணம் என்று சாதிச்சா போல சரணாகதி தான் இந்த ஆத்மாவுக்கு வாஸ்தவமாக ஒரு உயர்ந்ததான உபாயம். இந்த உபாயத்தை விட வேறொரு உபாயம் இந்த ஆத்மா செய்து அலைய வேண்டியதில்லை என்பதை ரகசிய திரைசாரம் சாதிச்சா போல நிக்ஷேப ரக்ஷை என்பதான ஒரு கிரந்தத்திலே சாதிச்சு இந்த ரக்ஷா கிரந்தங்களிலே விசேஷமாக இந்த ரெண்டு ரக்ஷையினாலையும் ஆச்சரியமா சாதிக்கிறார் தேசியன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று உண்டு, அது அவ்வளவு முக்கியமான விஷயம் கிடையாது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். சாதாரணமா சாஸ்திரங்களிலே என்ன சொல்லியிருக்கு, தெய்வத்துக்கு சமர்ப்பிக்கிற வஸ்துவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அது சமர்ப்பிச்சாச்சுன்னா சமர்ப்பிச்சது தான். அது எப்படி அக்னியிலே சமர்ப்பிச்சா அது அந்த பொருள் தெய்வத்துக்காகவே சமர்ப்பிக்கிறோம், அது திருப்பியும் எடுத்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கூட கிடையாது இல்லையா. அதுபோல தான் பிரசாதமாக பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா பிரசாதம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சானா அது சமர்ப்பிச்சது தான். அது அந்த மாதிரியான சமர்ப்பணத்துக்கு நிர்மால்யம்னு பேர். அந்த நிர்மால்யத்தை சுவீகரிக்க கூடாது. அது பகவான் சாப்பிட்டது நாம் எடுத்து சாப்பிட்டு அதை எச்சப்படுத்தக்கூடாது, மகா தப்பு. இது பொதுவாக அந்த காலத்திலே ஒரு ஆச்சாரம். இது அந்த மாதிரி தான் அது நிர்மால்யம்னு சொல்லி இன்னொரு தேவதைக்கு கொடுத்ததை சாப்பிட மாட்டா. அதனால அதை சமர்ப்பிக்கச்சேவே திட்டமாக சமர்ப்பிப்பா, அதை சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஜலத்தில் போடுறது இந்த மாதிரியாக அது ஒரு சுத்தமான ஸ்தலங்களிலே தூக்கி போட்டுறது, இதுதான் நிர்மால்யம்னு பேர். ஆனால் இந்த காலத்துக்கு இந்த விஷயமே தேவையில்லை. ஆனால் நாமும் வைஷ்ணவ பிரசா பெருமாள் பிரசாதம் பெருமாள் பிரசாதம்னு பிரமாதமாக அதை ரொம்ப வசத்தியாக சாப்பிட்றோம். இந்த மாதிரி சாப்பிட்றது இந்த வைஷ்ணவாள் பண்ணுற மகா தப்பு அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இருந்தது. அப்போ தேசியன் காலத்தில் இருந்தது, பாஷ்யக்கார காலத்தில் இருந்தது. அது ஆனால் அந்த மாதிரியான விசாரத்துக்கு பாஷ்யக்காரர் ஒன்றும் கிரந்தம் சாதிக்கலை. கிரந்தம் சாதிக்கலைன்னா அதுக்காக அதை அந்த விஷயத்தை சொல்லலைன்னு அர்த்தம் இல்லை. அவர் சொல்லி கொடுத்த விஷயத்தை பல விஷயங்கள் அவர் கிரந்தமாக சாதிக்கலை, எல்லாம் பிரச்சாரமாக தான் இருந்தது. எவ்வளோ கிரந்தமாக சாதிக்கலை சுவாமி தேசிகன் இந்த சச்சரித்திர ரக்ஷையில இந்த விஷயத்தை முக்கியமாக எடுத்துட்டார். நான் சச்சரித்திர ரக்ஷையிலே மொத்தம் மூணு விஷயம் முதல் முக்கியமாக எடுத்துக்கிறார். அதில் ஒன்று இந்த வைஷ்ணவால் எடுக்கிற திருமண், அது ரிஷிகளுடைய திருமண். அது சாமான்யமாக சாமானியப்பட்டவா ஏற்படுத்தினது கிடையாது, வெறும் அடையாளத்துக்கு ஏற்படுத்தினதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ரிஷிகளுடைய திருமண். அது அதுபோல பஞ்சசம்ஸ்காரம் அப்படின்னு என்பது ரிஷிகளுடைய குலத்திலே அவ ஆச்சாரியால் சிஷியால்னு ரிஷிகள் ரிஷிகளை உருவாக்கினதான விஷயம். இது ரிஷிகள் ரிஷிகளை உருவாக்கச்சு அவா எப்படி உசந்ததான சுத்தியோடு இருப்பா என்பதில் இந்த பஞ்சசம்ஸ்காரமும் ஒன்றும் அப்படின்னு அதையும் நிரூபிச்சு. அதே போல இந்த சாப்பாட்டு விஷயம் இருக்கு, இப்போ எடுத்துட்டு சொன்னோமே, அது பெருமாளுக்கு சமர்ப்பித்ததான ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது, தெய்வத்துக்கு சமர்ப்பித்த ஆகாரம் சுத்தமாக அப்படியே அப்படியே தூக்கி ஜலத்தில் தான் சேர்க்கணுமே ஒழிய அதை நாம் எடுத்து சாப்பிட்றது தெய்வத்தினுடைய சாப்பாட்டை நாம் எச்சப்படுத்துகிற மாதிரி. எப்படி தெய்வத்தினுடைய சாப்பாட்டை முன்னாடி எச்சப்படுத்தி அதுக்கப்புறம் சமர்ப்பிச்சா எவ்வளவு தப்போ, அதே போல தெய்வத்துக்கு சமர்ப்பிச்சதை பின்னாடி எச்சப்படுத்தினாலும் தப்பு என்று இது உண்டு. இது வாஸ்தவத்திலே சாஸ்திரம் சொல்ற விஷயம்தான். ஆனா அதுலயும் முக்கியமாக தேசிகன் அழகாக எடுத்து பிரிச்சு காட்டினது என்னன்னா, இந்த நிர்மால்யம் என்று சொல்வதாக தெய்வத்துக்கு சமர்ப்பிச்சதான வஸ்துக்களை சாப்பிடக்கூடாது என்பதெல்லாம் அது விஷ்ணுவ பெருமாளை தவிர, பெருமாளை தவிர மற்ற தெய்வங்களுக்கு தான் பிரமாணம் சொல்றதே ஒழிய அது பிரபலமா எத்தனையோ தெய்வங்கள் இருக்கு, அதனால அத்தனை தெய்வங்களுக்கும் சமர்ப்பிக்கிறதும் சாப்பிடக்கூடாத விஷயம்தான் அப்படின்னு உண்மைதான். ஆனா சாட்சாத் சர்வேஸ்வரனுக்கு சமர்ப்பிக்கிறதானது சாரம் அது, பிரசாதம் அது. அந்த பிரசாதத்தை எரியக்கூடாது. எப்படி மற்ற தெய்வங்களுக்கு சமர்ப்பிக்கிறது எரியணுமோ அதே போல பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது எரியக்கூடாது. அது அவசியம் பிரசாத ஸ்வீகரணம் பண்ணியே ஆகணும். அது மகா பிரசாதம் அது. இந்த ஆத்மாவானது இந்த சரீரத்தில் அடவிட்டு கிடக்கும்போது இந்த சரீரத்துக்கு ஒரு பகவத் பிரசாதத்தினாலே கிடைக்கக்கூடிய சுத்தி ரொம்ப தேவை. அப்பேற்பட்டதான சாத்விகமான சுத்தியானது பிரசாதத்தினாலேயும் கிடைக்கும் என்பதனாலே அது எரியக்கூடாதுன்னு ஸ்தாபிக்கிறார். இந்த காலத்தில் எதை கிடைச்சாலும் எங்கே வேணாலும் சாப்பிட்றவர்களுக்கு இப்போது இந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோவா தேவையில்லை. அப்படின்ற நிலைமைக்கு வந்ததுனால இதை யாரும் இப்ப விசாரிக்கிறதே கிடையாது. ஆனா அது ரொம்ப சாஸ்திரியமா அது விசாரிச்சு அந்த காலத்துல சொல்லச்சே கோவில்ல என்னையா இந்த வைஷ்ணவன் கோவில்ல அப்படியே அண்டா அண்டாவா பிரசாதத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அதை அப்படியே ஒரு ஒரு பருக்க கூட விழாம மொத்தத்தையும் எடுத்து தானே சாப்பிட்டுட்டு போறானே, இது என்ன அநியாயமா இருக்கு? இதெல்லாம் வயத்து பழுப்புக்கான ஒரு கோவிலா போயிடுத்து அப்படின்னு மற்றவாள்லாம் பரிகாசம் பண்ணாதபடிக்கு இது மகாபிரசாதமான பிரசாதம், இதை சாப்பிட வேண்டாமோ? அதாவது வைஷ்ணவாள் அனுஷ்டிக்கிறதுல முக்கியமான மூணு விஷயங்கள்ல அது பிரசாதத்தை சாப்பிட்றதுன்றது ரொம்ப உண்டோ இல்லையோ? அதனால இதை இதை வசத்தியாக்கி கொடுத்தவர் தேசிகன் தான். இப்படி தேசிகன் நமக்கு இந்த வைஷ்ணவாளுக்கு பண்ணின ஒத்தனை உபகாரங்களை எல்லாம் நினைச்சு பார்த்தார். ஒரு சுவாமி இருந்தார் அப்பைய தீட்சிதர்னு, மகா பண்டிதர் அத்வைதி. அவர் அத்வைதி தானே ஒழிய எல்லா சித்தாந்தத்திலையும் சூரர், அவர் எல்லா கிரந்தங்களையும் வாசித்தவர். அவர் சாதித்த விஷயங்கள் இருக்க ஒன்றொன்றும் ரொம்ப, அதுவும் வைஷ்ணவாளை பற்றி சொன்னதெல்லாம் ரொம்ப உசத்தியான விஷயம். அது அவசியம் நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது திருக்குறந்தாண்டவம் சாதிக்கும் போது சாதித்தார் ஒரு விஷயம். நான் அப்பைய தீட்சிதர்கிட்ட போய் கேட்டால், சுவாமி நீர் எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கீர், நீரோ சைவராக இருக்கீர். சைவர் அவர், சைவர் அத்வைதி தான், ஆனால் இருந்தவன் பரம சிவபக்தர். அந்த சிவபக்தியை மீறி அவரால் வரவே முடியல. அவரே அதுக்காக ரொம்ப தன்னை ரொம்ப ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன்லாம் நிறைய பண்ணி பார்த்துன்னு விட்டார். அவர் இத்தனை புஸ்தகம் வாசிக்கிறோம், நாராயணன் பரதத்துவம்னு மண்டையில் அடித்தா போல மண்டை நன்னா உரைக்கிறது, ஆனால் இருந்தாலும் என்னமோ அந்த ரத்தத்தில் ஊறின சிவபக்தியானது எல்லாத்த காட்டிலும் மேலே நிற்கிறது. ஒருத்தர் அவர் இடத்துல போய் கேட்டால், அபய தீட்சர் இடத்துல இத்தனை புத்தகம் வாசிச்சேர, இந்த வாசித்ததில் வைஷ்ணவாவை கண்டிக்கிறதுக்கு என்ன தான் வழி இருக்குது அப்படின்னா, அவர் அழகாக ஒரு ஸ்லோகம் சொன்னாராம். திருக்குணம் தான் சாய்ச்சுவோம், ஆஹத்யாபித சாதயந்தி விதயா எத்ராருருக்ஷாம் பரம் எத்கத்வா கவனீயமுத்தரமத குத்ராபி நஸ்ரூயதே. அவர் சொன்னாராம், எத்தனையோ நல்லவாளாக இருக்கும், நல்லவாளாக இருக்கிறது எப்படி? வேதோக்தமான அனுஷ்டானங்களால தான் நாமெல்லாம் நல்லவா. வேதத்தில் எவ்வளவோ நல்ல கர்மாக்கள்லாம் சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்லை, உசந்த வைதிக கர்மாக்கள் போ, அந்த வைதிக கர்மாக்களுக்கு சகாயமாக சொல்லக்கூடியது செய்யக்கூடியது தான தர்மங்கள், தீர்த்த யாத்திரை, இந்த மாதிரி நல்ல மந்திர ஜப்பங்கள் அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கு. எல்லாம் எதுக்குன்னா, இன்னும் நிறைய புண்ணியம் சேரணும், நிறைய புண்ணியம் சேரணும், நிறைய புண்ணியம் சேரணும். இந்த ஆத்மாவுக்கு எவ்வளோ புண்ணியம் சேர்ந்தாலும் போகாது. ஏன்னா எத்தனையோ ஜென்மாக்களாக சேர்த்து வச்ச பாவம் இருக்க, அந்த பாவத்தை ஒழிச்சு கட்டுற அளவுக்கு புண்ணியம் சேர்க்கணும்னா எவ்வளோ புண்ணியம் சேர்க்க வேண்டியிருக்கு. அதனால் எவ்வளவு புண்ணியம் சேர்க்க முடியுமோ அவ்வளோ எல்லாம் சேர்க்குறோம், எதுக்காக தெரியுமா அப்படின்னார். எத்திர ஆருருக்ஷாம் பராம், அந்த ஸ்ரீவைகுண்டம்ன்றதான லோகத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை வரத்துக்கு தான் இவ்வளோ புஸ்தகம் போட்டிருக்கா பெரியவான்னு விட்டார். அவர் பெரிய சைவர், அவர் அதுவும் ரொம்ப தீவிரமான சைவர். அவர் அப்படி இருக்கச்சே அவர் சாதித்த விஷயம், எவ்வளவோ தர்மங்கள் இந்த புஸ்தகம் எத்தனை புஸ்தகம் வாசியாச்சு, எல்லா புஸ்தகத்திலையும் கடைஞ்சி எடுத்தா கடைசியில் என்ன நிற்கிறது தெரியுமா? அவ்வளவு தர்மங்களும் எதுக்காக செய்கிறோம்னா அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும்னு ஒரு ஆசை வரத்துக்கு தான் இவ்வளவு தர்மங்களை சொல்லியிருக்கா பெரியவா. அவன் அந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாவிட்டு அப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு, அதை விட இன்னும் வசதியான ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ஆசை வருமோ அப்படின்னு கேட்டால், அதுக்கு அடுத்த வரி சொல்கிறார், எத்கத்வா கவனீயம் உத்தரமத குத்ராபி நஸ்ரூயதே. நானும் குழந்தையிலேருந்து புத்தகம் வாசிக்க ஆரம்பித்தேன், அக்ஷராபியாசம் பண்ணதுலேருந்து கிடுகிடு கிடுகிடு கிடுன்னு எல்லாம் வித்தியைகள்லாம் அபியதித்தேன், எத்தனை புத்தகம் பார்த்தேன். எந்த புத்தகத்துலேயும் இது வரைக்கும் நான் பார்த்து வைகுண்டத்தை விட ஒரு வசந்ததான ஒரு ஆனந்தஸ்தானம் உண்டுன்னு போடவே இல்லையேன்னவர், இல்லையே புஸ்தகம் இல்லையேன்னவர். எத்கத்வா கமனீயமுத்தரமத குத்ராபி நஸ்ரூயதே. இதை கூட இந்த ஆண்டவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்லோகம். இப்போ எங்கே எந்த எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டேன்றதே, வைகுண்டத்தை விட ஒரு வசந்ததான போக வேண்டிய ஸ்தானம் ஒன்று ஒரு இடத்துலையும் கிடைக்க மாட்டேங்கிறதேன்னவர். அந்த அபய தீட்சிதர் என்ன பண்ணார், அவ கேட்டா, இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை உம்மால துவம்சம் பண்ணிட முடியாதா? விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை சங்கரர் எப்படி சொல்லி கொடுத்துருக்கார், எந்த மாதிரி அத்தியாச பாஷையும் சொல்லியிருக்கார், அதுக்கு அவர் எப்பேற்பட்டவான சுரேஸ்வர மிஸ்ரர்லாம் என்னெல்லாம் சொல்லியிருக்கா, எப்படி ஆக்கும்? இவ்வளவு வியாக்கியானங்கள்லாம் இருக்கச்சே, இந்த இனிமே இந்த அத்வைத இந்த விசிஷ்ட அத்வைதமானது தலையெடுக்க முடியாத பண்ணிட முடியாதா உம்மால அப்படின்னு கேட்டார். அதுக்கு அப்ப கேட்டாலும் அதுக்கு அப்பயே தீட்சை தரும் அருமையான ஒரு வார்த்தை சொன்னார்னு சொல்லுவார். இந்த இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை எப்பவோ துவம்சம் பண்ணியிருப்பேன், நிர்மூலமாக்கியிருப்பேன், ஆனா வேதாந்த தேசிகர்னு ஒருத்தர் பிறந்துட்டார். ஹலோ, ஓ இது இது டிஸ்டர்ப் பண்றதா? வேதாந்த தேசிகர்னு ஒருத்தர் அவதரிச்சுட்டார். ஏன் உங்களுக்கு கிளியரா இருக்கு? வேதாந்த தேசிகர் வேதாந்த தேசிகர்னு ஒருத்தர் அவதரிச்சார். அவர் அவதரிச்ச அவர் ஸ்தாபிச்ச சித்தாந்தத்தை என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஒண்ணு, இந்த அத்வைத்தத்துக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா வேதாந்த தேசிகர் பிறந்திருக்காம இருந்திருக்கலாம். அவர் பிறக்காம இருந்திருந்தான்னா இந்த விசிஷ்டாத்வைதத்தை என்னைக்கோ நிர்மூலமாக்கி இருப்பேன். தேசிகர் உண்டு, விசிஷ்டாத்வைதம் உண்டு. எந்த அத்வைதினாலையும் விசிஷ்டாத்வைதத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்பதாக சாதிச்சார்னு சொல்லுவார். எல்லா தேசிகனால தான், அதுக்கும் அந்த தேசிகனுடையதான பெருமை. இப்போ அத்வ அபய தீக்ஷிதர் அந்த தேசிகனுடைய பெருமையில அவ்வளவு ஈடுபட்டு போய் இவருக்கு நாம் ஏதாவது செய்ய மாட்டோமா? இப்படி அத்வைதியா பிறந்து சைவனாக இருந்து இப்படி படுவதற்கெல்லாம் ஏதாவது நாம தேசிகனுக்கு ஒன்றாவது செய்ய மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருந்தது. அதுக்கு ஏத்தா போல விஜயநகர ராஜா அபய தீக்ஷிதரை கூப்பிட்டு, சுவாமி தேவர் தான் இவ்வளோ மகா பண்டிதர், பெரிய அலங்காரிகர், உம்ம உம்ம போல பெரிய வேதாந்தி கிடையாது, தேவர் மகா கவியும் கூட. அபய தீக்ஷிதர் மகா கவி, மகா பண்டிதர், மகா வேதாந்தி, அதை விட பெரிய அலங்காரிகர். அலங்காரிகர்னு சொன்னா அலங்கார சாஸ்திரம்னு ஒன்று, காவியங்களில் இருக்கிற அத்தனை ரசத்தையும் கடைஞ்செடுத்து அலைஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்து அதெல்லாம் நிர்ணயிக்கிறது அலங்காரிக சாஸ்திரம் தான். அந்த பெரிய அலங்காரிகர் அவர். அவரிடத்துல சொன்னார், யாதவாபிரியம்னு தேசிகன் அது காளிதாசனுடையதான ரகுவம்சத்தை காட்டணும் வசத்தியா சொல்லியிருக்க சாய்ச்சிருக்கார். அதுக்கு மல்லிநாத வியாக்கியானம் வசத்தின்னு சொல்றா. இவர் யாதவாபிரியத்துக்கு அப்படி வசத்தியான ஒரு வியாக்கியானம் பண்ணணும்னாராம். அதுக்கு அது அபய தீக்ஷிதர் மாட்டேன்னு சொல்லலை. இந்த இவ்வளவு பெரிய வசத்தியான காவியத்தை தேசிகன் சாய்ச்சிருக்கச்சே, இவ்வளவு தேசிகனை அவரும் வாசிச்சிருக்கார். அதை வாசிச்சு பார்த்து வாசிச்சு பார்த்து அவரிடத்துல அந்த பொறாமையும் அந்த பொறாமைக்கு மிஞ்சினதான ஒரு பக்தியும் ரெண்டும், பொறாமையும் உண்டு, அது அசூயையும் உண்டு, அசூயைக்கு மிஞ்சினதான பக்தி. என்ன சொல்ற விஷயமும் பொய்யாவே சொல்ல தெரியலையே தேசிகனுக்கு. வெறும் ஆக்ரகம்னு ஒன்றும் கிடையாது, அடாவடின்னு ஒன்றும் கிடையாது. நாம் சொல்ற எழுத்தெல்லாம் எதற்கு? நமக்கு பெருமைக்கு வேணுமா? பைசாவுக்கு வேணுமா? இல்லையே, ஒரு ஆத்மாவுக்கு ஒரு நன்மை செய்ய வேணும்ன்றதான அனுகிரகத்தினாலே சொன்ன வார்த்தையானபடினாலே அது கள்ளங்கவடே கிடையாது. அது தேசிகனே சாதிக்கிறது. ஸ்பர்தா விப்ளவ விப்ளம்ப பதவி வைதேசிகா தேசிகாக. நம்ம ஆச்சாரியாளுக்கு போட்டி தெரியாது, பொறாம தெரியாது, பைசா வேணும்னு ஆசை கிடையாது, ஒரு அகங்காரம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. வெறும் சுத்த ஆத்மாக்கள், சுத்த ஆத்மாவாயிருந்து வாயை திறந்து அந்த சுத்த சம்பிரதாயத்தை சொன்னா அந்த சுத்த சம்பிரதாயத்தினுடையதான பிரபாவமானது மற்ற சித்தாந்தம் எல்லாம் கண் காணாம பஞ்சு, காத்துல அடிச்ச பஞ்சு மாதிரி பறக்கிறது, அவ்வளவுதான். அப்படியாக்கும் தேசிகனுடைய ஸ்ரீ சூக்தி எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தவர் அபய தீக்ஷிதர். அதனால யாதவாபிரய காவியத்துக்கு ரொம்ப வசத்தியான வியாக்கியானம் அதுல ரொம்ப இப்ப பிரகரணமா ஏற்பட்டதுனாலே சொல்றேன். அந்த யாதவாபியுத காவியம் ரொம்ப வசத்தி, அபய தீக்ஷிதர் வியாக்கியானம் ரொம்ப நல்லா ஆச்சரியமா இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எழுதியிருக்கார். அதுல சாதிக்கச்சே ஒரு விஷயம் சொன்னார், பாவாசந்தி பதா பதே பதே காவியேஷு லலிதேஷ்வபி. அப்படி கவிதார்க்கிக சிம்மசிய காவியேஷு லலிதேஷ்வபி பாவாசந்தி பதே பதே அப்படின்னு. இத்தம் விசிந்தியா சர்வத்ர பாவாசந்தி பதே பதே கவிதார்க்கிக சிம்மசிய காவியேஷு லலிதேஷ்வபி. ஒரு ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். வந்தே பிருந்தாவன ஜனம்னு ஒரு ஸ்லோகம், முதல் ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். வியாக்கியானம் பண்ணா அந்த ஒரே ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ண 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 வளர்ந்துட்டே போறது. வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவந்தாம வைஜெயந்தி விபூஷணம். கோபால விம்சத்துல முதல் ஸ்லோகம்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுவே இதே தான் யாதவாபிரியத்துக்கும் முதல் ஸ்லோகம் இது. அந்த கிருஷ்ண பக்தியிலே முழுகி போய் அந்த கோபிஜனவல்லபனான கண்ணனை ஸ்மரிச்சு சுவாமி தேசிகன் அனுசந்திச்ச முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்றார் பண்றார் பண்ணார். அப்படியே பண்ணி பண்ணி பார்த்தார், ஒரு ஸ்லோகத்துக்கே இவ்வளோ வியாக்கியானம் பண்ண வேண்டியிருக்கு. இது யாதவாபிதம் 24 சர்க்கத்திலே சாதிச்சிருக்கார். இவ்வளவுக்கு என்னைக்கு வியாக்கியானம் பண்ணி முடிக்க போறோம்? அதனால முதல் ஸ்லோகத்தை எழுதினே கேள்வி எழுதிட்டார். இந்த மாதிரியாக சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ சூக்திகளை அர்த்தம் அனுபவிக்க அனுபவிக்க எழுத வேண்டும் முடியா ஏகமா இருக்கு. வித்வான்களாக இருக்கிறவா அவாவா எல்லா அர்த்தங்களையும் தாங்களே ஊகிச்சுக்க வேண்டியது, இந்த ரீதியிலே ஊகிக்க வேண்டியதுன்னு காட்டினேன் நான் என்பதாக சொல்லி மேற்கொண்டு சுருக்கமாக சொல்கிறேன்னு வியாக்கியானம்னு சுருக்கமாக இல்லை, வியாக்கியானம் திட்டமாக இருக்கு. ஆனால் இருந்தாலும் பூர்ணமாக வியாக்கியானம் பண்ணணும்னு சொன்னால் அது முதல் ஸ்லோகத்துக்கு பண்ண மாதிரி மொத்தம் பண்ண வேண்டியிருக்கும் என்பதாக சாதிச்சு, இத்தம் விசிந்தியா சர்வத்திர பாவா சந்தி பதே பதே அப்படின்னு ஒரு சொல்லுக்கும் வியாக்கியானம் பண்ண முடியலையே, வியாக்கியானம் பண்ணி முடிக்க முடியலையே என்னவர். அது மாதிரி பதே பதே இத்தம் விசிந்தியா இந்த மாதிரியே நிறைய அர்த்தம் இருக்கு. இப்போ இங்கே தான் இல்லை, யாதவாபிதயத்தில் மட்டும்தான் இல்லைன்னு அவர். அவர் யாதவாபிதயத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு வியாக்கியானம் பண்ணுறாருன்னு நினைக்க வேண்டாம். அவர் அங்கேயே சொல்லிவிட்டார், என்ன காவியேஷு லலிதேஷு அப்பி அப்படின்னு. தேசிகன் சாதாரணமாக எத்தனையோ எளிமையான ஸ்லோகங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கார், எளிமையாக இருக்கா போல இருக்கும் வியாக்கியானம் பண்ணால். இந்த வந்தே பிருந்தாவஞ்சரத்துக்கு வியாக்கியானம் பண்ண மாதிரி தான் மொத்தமே வியாக்கியானம் பண்ணணும்னாரு. அப்படி தேசிகனிடத்துல அவ்வளவு ஈடுபட்டு அவ்வளவு அசூயை இருந்தாலும் அசூயைக்கு மிஞ்சினதான ஒரு பக்தி அந்த தேசிகனுடைய ஸ்ரீசூக்தியில், அந்த பக்தியில தான் யாதவாபிதய காவியத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். அந்த யாதவாபிதய காவியானத்துக்கு வியாக்கியானம் பண்ணத அவரும் நெடுநாள் அச்சுக்கே வரல. அது ரொம்ப அஞ்சனா இப்போ காளிதாசன்னா கவிதம் கவிதை மாத்திரம்தான், நியாய உதயனாச்சாரியர்னா அவர் நியாய குசுமாஞ்சலி, இது மாதிரி கிரந்தம் அது மாதிரி அவாவா அந்தந்த ஒவ்வொரு செலக்ட் டாபிக்ல தான் அவள்லாம் பெரிய அத்தாரிட்டி. ஆனால் தேசிகன் எல்லாத்துலேயும் அத்தாரிட்டி, எல்லாத்துலேயும் அத்தாரிட்டேட்டிவ் கிரந்தங்கள் எல்லாம் சாதிச்சதுனால எல்லாத்தையும் சேர்த்து சேகரித்து இதை வாசித்து இதை பிரச்சாரம் பண்ணி இதை கொண்டு வந்து இப்படி சொல்ல பார்த்தா ஒரே மலைப்பா இருக்கு. அதில் இந்த யாதவாபியதை காவியம் கொஞ்சம் சம்பிரதாயத்தில் எல்லாரும் வாசிக்கிற அளவில் இல்லை, சம்ஸ்கிருதமாகவும் இருக்குது விஸ்தாரமாகவும் இருக்குது. அதனால அதுக்கு கொஞ்சம் அச்சு ஆதரவுலாம் பாதுகாதகாசன அச்சில் கிடைக்கிற மாதிரி யாதவாபியதம் கிடைக்காதோ இல்லையோ, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. அப்படி இது ரொம்ப கிட்டத்தட்ட மறைஞ்சிடவே போயிடுமோன்னுமோ அப்படின்னு இருந்தது. அதில் சில சர்க்கங்கள் எல்லாம் அச்சுட்டு கொஞ்சம் வெளியிட்டுடணும் ரொம்ப பிரயத்தனப்பட்டார் சேவா சுவாமின்னு இருந்தார் வில்லிவாக்கத்தில். அவர் இப்போ இல்லை திருநாட்டுகள்கிட்ட, அவர் ஏதோ கொஞ்சம் பிரயத்தனம்லாம் பண்ணார். ஆனால் அபிநவ தேசிகர் என்ன சொல்ல முடியா உத்தமூர் சுவாமி தேசிகனுடையதான அநேகமாக அத்தனை எல்லா விசேஷ கிரந்தங்களையும் அச்சில் கொண்டு வந்தவர் மறையாமல் இருக்கணும்னு யாதவாபிதயத்தை அச்சில் போட்டார். அச்சு யாதவாபிதயத்தை அச்சில் போட்டு அதுக்கு அபய தீட்சிதர் வியாக்கியானத்தையும் அச்சுப்படுத்தி அதுக்கு கீழே சுருக்கமாக தமிழ் சம்பந்தம் இல்லைன்னா தமிழ் தேசத்தில் எல்லாம் மறைஞ்சு போயிடும்ன்றதுனால அது சுரு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் கருத்துரையாக கீழே தமிழில் எழுதி ரொம்ப விசேஷமாக அந்த யாதவாபியதய காவியத்தை ஒரு 50 வருஷம் முன்னாடி காப்பாற்றினார்னு அபிநவ தேசிகனான உத்தமகுரு சுவாமி ஸ்ரீ வீரராகவாதி மகாதேசிகன் தான் காப்பாற்றினார். ஆனால் அவர் அப்போது 500 காப்பி வெளியிட்டிருப்பார் நினைக்கிறேன், 500 காப்பி இருக்குமோ ஒன்றுமோ தெரியல, இல்லை 1000 காப்பி தான் வெளியிட்டாரோ ஒன்றுமோ. அது அங்கங்கே அவாவா ஆற்றுல போய் ஷெல்ஃபில் ஏறி போச்சே ஒழியோ, எத்தனை பேர் வாசித்தா அது வாசிக்கிற அளவில் எத்தனை பேருக்கு கிடைச்சது எல்லாம் இப்போது கிடைக்க அநேகமாக கிடைக்காத புஸ்தகமாக எடுத்தது யாதவாபிதயம்னா, அநேகமாக கிடைக்கவே கிடைக்காதுன்ற நிலவில எடுத்தது. இப்படி இருக்குச்சே இன்னும் வேறு யாராவது இப்போ சிரமப்பட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம், ஆனால் யார் பப்ளிஷ் பண்ணதும் பப்ளிக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. இப்போ சமயம் இப்போ போன திருநட்சத்திரத்தும் போது திருக்குணதாண்டவன் திருநட்சத்திரத்தும் போது இந்த கிரந்தங்கள் அதுவும் விசேஷமான கிரந்தங்கள்லாம் கட்டாயம் எவ்வளவு செலவானாலும் சரி வாசிக்கிறவா இருக்காளோ கிடைக்கிறாளோ இல்லையோ அதை பற்றி இல்லை, அது 1000 பேரில் ஒருத்தர் வாசிக்கிறதா இருந்தாலும் அந்த ஒருத்தன் அந்த கிரந்தத்தை வாசிக்கிறதுக்கு தயாராக இருக்கச்சே அவனுக்கு அந்த புஸ்தகம் கையில் கடைச்சாகணும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய ஒரு உதாரமான ஒரு திருவுள்ளத்தோடு இப்போ பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவன் யாதவாபிதயத்தை அன்னைக்கு சுவாமி ரொம்ப பரிசிரமப்பட்டு உத்தமூர் சுவாமி அதை பல காலம் சிரமப்பட்டு ரொம்ப நாள் சிரமப்பட்டு பப்ளிஷ் பண்ணார். அதை இப்போ நம்ம பிரகிருதம் ஆண்டவன் திருக்குழந்த ஆண்டவன் திருநட்சத்திரத்தும் போது ரெண்டு வால்யூம் ரெண்டு மொத்தம் 24 சர்க்கத்தையும் சேர்த்து அப்படியே ஒரே ரிலீஸாக பண்ணிட்டோம். பெரிய ஒரு அதாவது தேசிய சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியால் நிறைய பண்ணுறா அந்த யாதவாபியத காவியத்தை இப்படி வாசிக்கிறவா இருக்காளோ இல்லையோ அதை பற்றி இல்லை.
அது ரொம்ப வசதியாக அவசியம். யார் வாசிக்கிறவா, வாசிக்கிறவாளுக்கு புத்தகம் வேணும்னு சொல்லச்சே எங்கே போவா அப்படின்ற ஒரு பெரிய உதார குணத்தோடு மொத்தத்தையும் அச்சுட்டு வெளியிட்டாச்சு. இப்போ ஆசிரமத்தில் இப்போ ரீசெண்ட் பப்ளிகேஷன் அது. இப்போ ஆசிரமத்தில் திருக்குணந்தாண்டவன் திருநட்சத்திரத்தும் போது ஸ்ரீமத் ஆண்டவன் அதை ரிலீஸ் பண்ணியாச்சு. அது அதிகமாக இன்றைக்கி வீடியோலாம் கூட வந்தது, இன்டர்நெட்டில் கூட வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அது ரிலீஸ் பண்ணியாச்சு ஆண்டவன். அது உத்தமூர் சுவாமியினுடைய அந்த பப்ளிகேஷன் அப்படியே தான். அந்த உத்தமூர் சுவாமி என்ன பப்ளிஷ் பண்ணாரோ அதை அப்படியே புதுசாக டைப் செட் பண்ணி உத்தமூர் சுவாமியினுடைய சிஷ்யர் சிவசங்காச்சாரியர் மகாவித்வான் சிவசங்காச்சாரியர் சேட்லூர் பையம்பாடி சிவசங்காச்சாரியர் என்ற எழுந்தருளியிருந்தார். அவருடையதான அவருடைய சோதனத்தில் அவரை முன்னிட்டு கொண்டு இந்த புத்தகத்தை இப்போ ரொம்ப நன்னா வெளியிட்டிருக்கார். இதுக்காக இந்த யாதவாபிதய பிரஸ்தாபம் வரைச்சே இப்போ இது நடந்திருக்கு. எப்படி தேசிகன் சம்பிரதாயத்திலே தேசிகன் யாதவாபிதயத்தை நமக்கெல்லாம் கொடுத்தார் அப்படின்னா அந்த யாதவாபிதயத்தை அப்பைய தீட்சிதர் வியாக்கியானம் பண்ணி அனுபவித்து அதை இன்னும் நமக்கெல்லாம் ரொம்ப வசதியாக அனுபவிக்க முடியா கொடுத்தாருன்னா அதை நமக்கு கிடைக்கிறதுக்கு உத்தமூர் சுவாமி அவ்வளவு பாடுபட்டு தமிழ் வியாக்கியானத்தோடு தமிழ் உரையோடு அதை நமக்கு கொடுத்தாருன்னா அதை இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி திருப்பியும் இன்றைக்கி கிடைக்கும் அளவுக்கு நம்ம திருக்குழந்தை ஆண்டவன் திருநட்சத்திரத்திலே ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீமுஷ்ணு ஆண்டவன் அதை அச்சிட்டு பூர்ணமாக சம்பூர்ணமாக வெளியிட்டிருக்கார் அப்படின்றதையும் இந்த சமயத்தில் சொல்கிறதுக்கு தோணித்து அதனால் சொன்னேன். அதில் தேசியனுடையதான அந்த பெருமையை எப்படி அப்பைய தீட்சிதர் முதலாம் இத்தர சித்தாந்திகள் நம்ம சித்தாந்தத்தை சேர்ந்தவா கொண்டாடுவா பக்தியினாலே ஆச்சாரியன் என்று அந்த விசேஷம் இல்லாமல் இதர சித்தாந்திகள் கூட தன்னை மறந்து கொண்டாடும்படியான பிரபாவம் அது. அதனால தான் இப்படி இதர சித்தாந்திகள்லாம் கொண்டாடும்படியாகவாக்கும் ஸ்ரீ சுவாமி தேசிகன் நம்ம வைஷ்ணவ சித்தாந்தத்தை வசத்தியாக ஒரு வைஷ்ணவாள்னா யாராக இருந்தாலும் வைஷ்ணவாள்னா வசத்தியம் என்று சொல்லும்படியாக நிலைநாட்டி கொடுத்தார் என்பது தான் இன்றைக்கி சொல்லணும்னு ஆசையாக இருந்தது. அதில் நான் நமக்கே நாம் எதனாலே இத்த மற்றவாள் கொண்டாடும்படியாக இருக்கோம் அப்படின்றத நாமே ஒரு இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்தோம்னா நாம் எதனாலே கொண்டாடும்படியாக இருக்கோம்னா அது ஊர்தவுன்றம் அந்த வைஷ்ணவ லட்சணமாக சாத்திண்டு அதுவும் பளிச்சுன்னு அந்த 12 திருமணியும் அதில் திருமணி சாத்திக்கிறதுக்கு உண்டானதான மந்திரங்கள் இருக்குது, முறைகள் இருக்குது. இவ்வளவும் செஞ்சுக்கிறோமோ இல்லையோ அது வெறும் திருமண் மாத்திரத்தினாலேயும் கூட எல்லாரும் கௌரவமாக நினைக்கும்படியாக அதுவும் பஞ்சசம்ஸ்காரம்னு பண்ணி அது பரிசுத்தமாக ஆள்லாம் வைஷ்ணவாள் தான் அப்படின்னு நாம் மற்றவாளை காட்டில் நம்ம பிரித்து நின்றுக்கிறோம். அப்புறம் இது எல்லாத்த விட வசத்தியாக பிரபத்தி என்கிறதான அனுஷ்டானத்தை பண்ணி இதுதான் மோட்ச உபாயம். மற்றவா என்ன உபாயம் பண்ணாலும் அவளுக்கெல்லாம் எந்த ஜென்மத்தில் கிடைக்குமோ அது அவளே தான் தீர்மானம் பண்ணிக்கணும். அந்த மாதிரியான உபாயங்களுக்கெல்லாம் அவளுக்கு மோட்சம் உண்டோ இல்லையோ என்பதெல்லாம் அவளே தீர ஆராய்ஞ்சு பார்த்து ஏதோ ஏதோ ஏதாவது முடிவு எடுத்துக்கிட்டோம். ஆனால் நமக்கு எந்த விதமான சிக்கலும் கிடையாது. இது இந்த ஜென்மத்திலேயே இப்பொழுதே கட்டபோது என்பதாக மோட்சம் கொடுக்கக்கூடிய அந்த பிரபத்தி என்கிறதா உபாயத்தை அனுஷ்டிச்சு நாம் வைஷ்ணவாளாக இப்படி இந்த மூணு விஷயத்தினாலையும் தான் நாம் மற்றவாளிடமிருந்து ரொம்ப வித்தியாசமாயும் வசத்தியாயும் வேறுபட்டு நிற்கிறோம். இந்த மூணு விஷயமும் இன்னைக்கு நமக்கு தேசிகன் கொடுத்த அனுகிரகம், பரமானுகிரகம். அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் பெருமாள் இந்த ஜீவாத்மாவுக்கு செய்து கொடுக்கக்கூடியதான நன்மைகள் என்னவா இருக்கும்னா தேசிகன் சம்பிரதாயத்திலே இந்த ஜீவனை பிறக்க வைக்கணும். அதுதான் தேசிகன் சாதிச்சார். முதல்ல என்ன வேணும்னா சத் சம்பிரதாய சித்தி, சதாச்சாரிய கடாட்சம், திருமுக பாசுரம், இது மூணும் வேணும். அதில் சத் சம்பிரதாயத்திலே பிறக்கணும். அந்த பிறந்தாதான் நாம் யோசிக்கவே வேண்டாத அளவுக்கு ஒரு ஆசை வரும் சம்பிரதாயத்தில். இதை வேற சம்பிரதாயத்தில் பிறந்தமானா இந்த சம்பிரதாயத்திலே ஆசை வர்றதுன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த சம்பிரதாயத்திலே பிறக்கிறோம். அந்த பிறக்கிறதுன்ற கொடுப்பனையை பெருமாள் கொடுத்து வைக்கிறார் நமக்கு. அந்த பிறக்கிறதுன்றதே பெரிய கொடுப்பனை. கொடுத்தாவிட்டு அதுக்கு மேலே தேசிகனை அனுபவிக்கிறது பாருங்கோ, அந்த ஒரு ஆனந்தமும் அதுதான் அதே பிரம்மானந்தம் மாதிரி. தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகளை அதை வாசித்து அதனுடையதான அர்த்த விசேஷங்களை ஆச்சாரியால் முகமாயும் நாமமாக அதை அனுசந்திக்கும் போதெல்லாம் எப்படி இருக்கு, பிரம்மானந்தமாக இருக்கு. அதனால் இப்படி பிரம்மானந்தமான இந்த தேசிக அனுபவம் இருக்கு. இந்த தேசிக அனுபவம் பல பிரகாரங்களாக இருக்குது. எந்த பிரகாரத்தினாலே சொல்லி முடிப்பேன்னே தெரியல. பெருமாளும் தேசிகனும், பெருமாளும் தாயாரும், பெருமாளும் நம்மாழ்வாரும், பெருமாளும் தேசிகனும் பெருமாளும், தேசிகனும் தாயாரும், அப்புறம் தேசிகனும் நம்மாழ்வாரும், தேசிகனும் ராமானுஜரும், அதுலேயே தேசிகன் பெருமாள் அனுபவிச்சதுலேயே தேசிகன் அர்ச்சாவதாரத்தில் தேசிகனும் ரங்கநாதனும், தேசிகனும் தேவ பெருமாளும், தேசிகனும் திருவேங்கடமுடையானும் இப்படி ஒவ்வொரு சப்ஜெக்டாக போனால் எங்கேயோ போகிறது. எத்தனை விஷயங்களை சொல்லி எப்படி அனுபவிப்போம்னு தெரியல. இதில் தேசிகனில் ஆழ்வார்கள்னு பார்த்தோன்னா தேசிகனும் நம்ம ஆழ்வாரும் அது அவ கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியேன்னு சொல்ல முடியாத தேசிகனும் அவ கலியனும் எப்படி தேசிகனுடையதான ஸ்ரீசூக்திகள் கலியனுடையதான ஸ்ரீசூக்திகளோட எவ்வளவு அவ்வளோ எவ்வளோ அழகாக ஒத்து போகிறது. எல்லாத்த விட தேசிகனை பற்றி சுருக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அனுசந்தானம் பண்ணணும்னா அதில் சுவாமியுடைய குமாரர் இருக்கார், சுவாமியினுடைய குமாரர் நயனாராச்சாரியர், அது வரதாச்சாரியர் என்று சொல்லுவோமே. அவர் எத்தனையோ விஷயமா நமக்கு காட்டி கொடுத்தாலும் அழகா வாழி திருநாமம்னு சொல்லச்சே, வஞ்ச பரதமயம் ஐக்க வந்தோன் வாழியே, மண் புகழ் பூதூரான் மனமுகப்போன் வாழியே, கஞ்சத்திருங்கை யுகக்க வந்தோன் வாழியே, கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே, செஞ்சோர் தமிழ்மறைகள் தளிந்துரைப்போன் வாழியே, திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே. இந்த வரிசையில பார்த்தோம்னா முதல்ல வஞ்சப்பரசமயம் ஆய்க்க வந்தோன் வாழியே, வஞ்சப்பரசமயம் இதர சித்தாந்தங்களை எல்லாம் துவம்சம் பண்ணின தேசிகன் இல்லையான்னர். இதுக்காகவே ஒரு உபன்யாசம் வச்சுருந்தான்னு அது எவ்வளவு நாள் சொல்லுவோனோ தெரியாது. அது எல்லாத்தையும் சுருக்கணும். அதனாலே ஆழங்காண முடியாத சமுத்திரத்திலே இறங்கினா போலே ஆகிப்போச்சு. ஆச்சாரிய பரம்பரையினுடைய அனுசந்தானம் அவளுடைய பெருமையை சொல்ல வந்த இடத்துல அதுவே சமுத்திரமாக இருக்குன்னா அதிலே சுழலிலே அகப்பட்டார் போலே தேசிகனுடைய விஷயத்திலே வந்து இப்பொழுது அகப்பட்டு கொண்டோம். இது ரொம்ப ஆனந்தமான சூழல் தான். ஆனால் இதை விட்டு எப்படி வெளியில் வருது, இதில் ஏதாவது ரொம்ப சுருக்கலாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எங்கே சுருக்கிறது எங்கே நீட்டுறதுன்னு தெரியல, ஒரு பிரமிப்பாக இருக்குது. வஞ்சப்பிரசமாய்க்க வந்தோன் வாழியே, இதர சித்தாந்தத்தை தேசிகன் துவம்சம் பண்ணதான பிரகாரங்களை சொல்லுவோமா? இல்லை வாய்க்க வந்தோ மண்ணு புகழ் பூதூரான் மனோகப்போன் வாழியேன்னு, இல்லை பாஷ்யக்காரரே எப்படி தேசிகன் ஸ்தாபிச்சு அதனாலே பாஷ்யக்காரருடைய பரிபூர்ண அனுகிரக வடிவெடுத்தார் போலே தேசிகன் இருக்கார் அப்படின்றது இப்படி சொல்லுவோமா? இல்லைன்னா கஞ்சத்திருங்க யுகக்க வந்தோன் வாழியேன்னு எல்லாரும் பெருமாளை எவ்வளவோ தூக்கினா அது பெருமாளை தூக்கின அளவுக்கு தாயாரியும் தூக்கணும் இல்லையா? அது தெரியாமல் போச்சே விட்டுடுறாளே என்று அந்த தாயாருடைய பெருமையை தூக்கி காட்டினவர் தேசிகன். தாயாரை எப்படி தூக்கி காட்டியிருக்கார் நமக்கு என்பதை கஞ்ச திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே ஒருத்தர் கேட்டார். அது என்ன கஞ்ச திருமங்கைன்னு கேட்டார். திருமங்கை தாயார்னா எவ்வளோ பாவம் பரிபூர்ணம் அவ்வளோ வள்ளல், தாயாரை போல வள்ளல் கிடையாது. தாயாருடைய தாயாரை சொல்லச்சே திருமங்கை தாயார் ரைட்டு. கஞ்ச திருமங்கைன்னா கஞ்சன்னா என்ன பைசா கொடுக்க மனசு இல்லாதவன் தானே கஞ்சன். கஞ்சன் கஞ்ச திருமங்கைன்னு சொல்லலாமா தாயாரை அப்படின்னா? அல்ல கஞ்ச திருமங்கைன்னா அந்த அர்த்தம் இல்லைப்பா. கம்னா ஜலம், அந்த ஜலத்திலே ஜம்னா பறக்கிறதுன்னு அர்த்தம். சம்ஸ்கிருத வார்த்தை அது. எப்படி அம்போஜம் அம்புஜம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அம்புஜம்னா அம்புனா ஜலம், ஜன்னா பறக்கிறது, அம்புனா ஜலம் அதில் பிறக்கிறது, அம்புனி ஜாயத்தேத்தி அம்புஜம்னு. அதுபோல கம்னா ஜலம், அது ஜலத்திலே பிறக்கிறது கஞ்சன். தாமரைன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. தாமரை திருமங்கைன்னு அர்த்தம். தாமரையிலே நித்திவாசம் பண்ணக்கூடியதான பிராட்டி உண்டே. மேலே வஞ்சப்பிரசமயம் ஆய்க்க வந்தோன்னு வழியேன்னு இருக்கோ இல்லையோ, அதுக்கு அனுகுணமாக இங்கே எதுகை போட்டிருக்கார். அது எதுகை சொல்லச்சே அது கஞ்ச திருமங்கைன்னு வருது. அது கஞ்ச திருமங்க யுகக்க வந்தோன் வாழியே, கலியனுடைய குறிகொண்ட கருத்துடையோன் வாழியேன்னு அடுத்தது. அப்புறம் ஆழ்வார், அதுவும் கலியனில் கலியனிடத்திலே சுவாமி தேசிகனுக்கு இருக்கிறதான ஈடுபாடு மொத்தத்தில் பார்த்தான்னா கலியன்தான் திருப்பியும் ஆச்சாரியனாக வந்து பேசுகிறாரோன்னு சொல்லும்படியாக இருக்குது என்பதாக அனுபவித்து சொல்கிறார். இது போல் அங்கே எட்டு விஷயம் இருக்குது வாழி திருநாமத்தில். இது ஒன்றுமே ஒவ்வொரு டாபிக், இப்படி எத்தனை டாபிக் எடுத்து சொல்கிறது, எல்லாம் பிரமிப்பாக இருக்குது. இன்றைக்கி என்ன சொல்லலாம்னு யோஜனையே இல்லை. இன்றைக்கி எந்த விஷயமா சொல்லலாம்னு நினச்சேன், வஞ்ச திருமங்கையோ வஞ்சப்பிரசமையும் மாய்க்க வந்தோன்னு வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாமான்னு யோசித்தேன். சரி அதை பற்றி தான் சொல்லலாம்னு நினச்சின்னு வந்து தான் ஃபோனை எடுத்தேன். ஃபோனை எடுத்தால் ஏதோ தேசிகனுடைய ஒரு ஒரு ஈடுபாட்டில் தேசிகன் வைஷ்ணவ ஆளுக்கு பண்ணி கொடுத்துருக்கிறது இந்த உபகாரம் எப்பேற்பட்டது, இதை சொல்லி சந்தோஷப்படலாம்னு தோணித்து. இன்றைக்கி நாம் இன்றைக்கி வைஷ்ணவாளாக பாரத தேசத்தில் நம்ம மறந்து எல்லாரும் வைஷ்ணவாள்னா வசதி தான் அப்படின்னு நினைக்கிறாளே. அதுக்கு காரணம் நம்ம ஆச்சாரியன் ஆச்சாரிய சார்வபௌமன் தூப்பல் தேசிகன்தானே ஏன்னு அந்த சப்ஜெக்ட் மாறி போய் தான் பிரவச்சனம் பண்ணிவிட்டேன். அதனால் திருப்பியும் அடுத்த வாரம் தேசிகனுடையதான திவ்ய வைபவத்தை தேசிகனும் பெருமாளும் தேசிகன் தேசிகனும் பெருமாளும் எப்படி பெருமாள் அது பெருமாள்னா பெருமாள்னா வைகுண்டநாதன் பெருமாள், க்ஷீராப்திநாதன் பெருமாள், இன்னும் விபவாவதாரத்திலே ராமன் கிருஷ்ணன் பெருமாள் தான். இப்படி இப்படி பல பெருமாள் இப்படி பெருமாளுடையதான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அதுல அர்ச்சாவதாரம் என்கிறதான மூர்த்திகள் விஷயத்துல பெருமாளும் தேசிகனுமாய் எப்படி பரிமாறிண்டா என்பத அத அடுத்த வாரம் சொல்லலாம்னு தோன்றது. இப்போ நேரம் ஆயிடுத்து, அதனால இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். கவிதா கீர்த்திமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.
அரியந்தாதன், ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான அனுபவம். ரொம்ப அடுத்த அடுத்த சண்டைக்கு ரொம்ப காத்துட்டு போல இருக்கு தாசன்.
சரி ஆட்டு.
Thank you for choosing Reliance. Goodbye.